ஆதியாகமம் 10:9 வாசிக்கலாம்.
இவன் வாசிக்கலாம், கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாயிருந்தான், ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோதை போல என்னும் வழக்க சொல் உண்டாயிற்று.
சரி, போதும். இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், த ஃபைனல் எவன்ஸ் அசரிங் நியூ வேர்ல்டு ஆர்டர். த ஃபைனல் ஈவென்ட்ஸ் அசரிங் நியூ வேர்ல்டு ஆர்டர், புதிய உலக ஒழுங்கை கொண்டு வருகிற கடைசி சம்பவங்கள். ஃபைனல் ஈவெண்ட்ஸ், இப்பொழுது கடைசியாக சில சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாமே நியூ வேர்ல்டு ஆர்டரை கொண்டு வருகிறதாக இருக்கிறது, புதிய உலக ஒழுங்கு கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் சரியாக இருக்குது, தமிழில் நம்ம சரியான வார்த்தைகளை சொல்ல முடியல. த ஃபைனல் ஈவெண்ட்ஸ் அசரிங் நியூ வேர்ல்டு ஆர்டர், உலகத்திலே ஒரு புதிய உலக கொள்கை வரப்போகிறது, புதிய ஒழுங்கு முறை வரப்போகிறது. இப்பொழுது நடக்கிற சம்பவங்கள் அதை அழைக்கிறதாக இருக்கிறது, அதற்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்ற தலைப்பில் உங்களுக்கு செய்தி கொடுக்குறேன். நியூ வேர்ல்டு ஆர்டர், ஃபைனல் எவன்ஸ், இப்பொழுது நடக்கிற கடைசியான சம்பவங்கள் புதிய ஒழுங்கு முறையை உலகத்திலே கொண்டு வருகிறதாக இருக்கிறது. அதுக்கு நிம்ரோத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால் அருமையாரே, நம்ம கடைசி காலத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். காலையில் கொடுக்க பிரசங்கமானது ஸ்டோரி ஃபார்மாக இருந்தது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா நான் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அபிகாயிலை பற்றி நிறைய சொல்லலாம், நமக்கு நேரம் இல்லை. ஒவ்வொரு வார்த்தையும் சரியாக மேட்ச் ஆகும். டேவிட் வந்து ஒரு ஷேடவாயிருக்கிறான். டேவிட்ல சில குறைகள் இருந்தது, ஆனால் இயேசுக்கு சுட்ட எந்த குறையும் இல்லை. ஹல்லேலூயா. ரியல் டேவிட் ஜீசஸ், அந்த ரியல் டேவிட்டுக்கு ஒரு ஷேடவாக இருக்கிறான். அதே போல் அந்த அபிகாயில் வந்து நமக்கு ஒரு ஷேடோவாக இருக்கிறாள். அது நேச்சுரலாக நடக்கிற சம்பவம், நமக்கு வந்து ரியலாக ஆவிக்குரிய பிரமாய் நடக்கிற சம்பவமாக இருக்கிறது. எந்த ஒரு ஸ்டோரியை தியானித்தாலும் அதை நேச்சுரலாக எடுக்காதபடி நீங்கள் ஆவிக்குரிய பிரமாய் எடுக்க வேண்டும். நேச்சுரலாக எழுதியிருக்கு, நான் நேச்சுரலாகவும் சொல்லுவேன், ஸ்பிரிச்சுவலாகவும் சொல்லும் பொழுது நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறத கேட்ச் பண்ணணும். நேச்சுரல் டைப் ஸ்பிரிச்சுவல், நேச்சுரல் வந்து ஆவிக்குரியதுக்கு அடையாளமாக இருக்கிறது. இப்பொழுது சொல்கிறது ஸ்டோரி ஃபார்ம் கிடையாது, இப்பொழுது நான் வெளிப்பாட்டின்படி சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விஷயத்தில் எழுதியிருக்கிறதை நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால் கவனமாக கவனித்தால் தான் மனசில் பதியும், அல்லது மனசில் பதியாது. ஸ்டோரியாக சொன்னால் மனசில் ஈஸியாக பதியும், ஆனால் இது ஈஸியாக பதியாது. நீங்கள் மனசில் வச்சுக்கிடுறதும் கஷ்டமான காரியம். அதனால் எல்லோரும் கொஞ்சம் கவனமாக வார்த்தையை கேட்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கடைசி காலத்தில் முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்குது. 7 seals ஆர் ஓப்பன், 7 முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தாங்க. முதல்ல எகிப்தை விட்டு வெளியே வர்றாங்க, அது ஃபஸ்ட்டு சேஜி. அதே போல் நம்ம உலகத்தை விட்டு நம்ம வந்து வெளியே வருகிறோம். சிவந்த சமுத்திரத்தை வரும்பொழுது அவர்கள் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். அந்த மாதிரி அனுபவத்தை பெறாதவங்க இங்கே வந்து பிரயோஜனம் கிடையாது. இந்த சபைக்கு பிரயோஜனம் கிடையாது. சும்மா ஆஜர் போடுறதுக்காக, அட்டன்டன்ஸ் போடுறதுக்காக இங்கே வரக்கூடாது. ஸ்கூலில் அட்டன்டன்ஸ் போடுறதுக்காக போவாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவர்களை நினைத்து நான் வேதனைப்படுகிறேன். இங்கே போதிக்கப்படுற வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கணும். எத்தனை வருஷம் பிரசங்கம் கேட்டாலும் எந்த விதமான கிரியையும் செய்யாதவங்களை குறித்து நான் வேதனைப்படுகிறேன். உங்களுடைய பேரண்ட்ஸ் நிமித்தமாக ஏற்று வச்சிருக்கிறேன். அதில் முதலாவது நம்ம எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் வந்து எகிப்தை விட்டு வெளியே வருகிறார்கள். பின்பு அவர்கள் வந்து சிவந்த சமுத்திரத்தில் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். அதுக்கு பிறகு வில்டர்னஸில் வர்றாங்க, 2nd stage வில்டர்னஸ். அப்பொழுது அவங்களுக்கு உள்ள எகிப்து இருக்குது, அந்த எகிப்தை ஆண்டவர் எடுத்து போடுகிறார். எகிப்தை விட்டு வெளியே வந்தாலும் எகிப்து அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அதை எடுத்து போடுவதுதான் அது சாங்க்டிஃபிகேஷன். அந்த வில்டனஸ் பிறகு, அதுக்கு பிறகு யோர்தானை தாண்டும் பொழுது ஓப்பனிங் ஆஃப் த சீல். இப்போ நீங்கள் அங்கே வந்துட்டீங்க, யோர்தானை நம்ம கடந்து விட்டோம், அதான் ஓப்பனிங் ஆஃப் த சீல். அப்பொழுது நமக்கு முன்பாக ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கிறது, சுதந்திரம் இருக்கிறது. பின்பு ஜோஷுவா வந்து அதை கைப்பற்றி 12 கோத்திரத்தாரையும் அங்கங்கே பிளேஸ் பண்ணி வைக்கிறான். அதுதான் வந்து பிளேசிங், அடாப்ஷன், புத்திர சுவீகாரம். நம்ம வந்து நம்முடைய ஸ்தானத்திலே நம்ம பொருத்தப்பட்டிருக்கிறோம், நம்ம சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம். இதை மாதிரி ஒரு ஸ்டேஜில் வராதவங்க, இந்த சத்தியத்தை புரியாதவங்க, நீங்கள் கேட்டு உங்கள் மனசில் பதியலைன்னு அர்த்தம். கேட்குற எல்லா செய்தியும் மனசில் பதியணும். நம்ம எந்த ஸ்டேஜில் வந்திருக்கோம், நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னு நம்ம தெரியணும். எல்லா மெசேஜும் உங்களுக்காகத்தான் போதிக்கப்படுது, உங்கள் ஆத்மாவுக்காக தான் போதிக்கப்படுகிறது. அதே போல் இப்பொழுது ஈவினிங் நீங்கள் மெசேஜை கேட்கும் பொழுது, நம்ம 7 சீலில் நம்ம இருக்கிறோம். 7 முத்திரையானது திறக்கப்பட்டிருக்கிறது. 7 முத்திரை 3 பகுதியாக இருக்கிறது. சவுண்ட் வாய்ஸ் ட்ரம், 6 சத்தம் எக்காலம். 1 Thessalonians 4:16-17 நம்ம வாசிக்கிறோம். இதில் வந்து நம்ம செகண்ட் ஃபோல்டில் இருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஃபோல்டு வந்து சவுட்டு, செகண்ட் ஃபோல் வந்து வாய்ஸ். அண்டர் ஹர் மெசேஞ்ச் சி பிகேம் த ஃபைனல் வாய்ஸ் டு த ஃபைனல் ஏஜ் என்று பிரதர் பிரனன் சொல்லுகிறார். தன்னுடைய செய்தியாளரின் கீழ் அவள் உலகத்துக்கு கடைசி சத்தமாக இருக்கிறார். கடைசி கால சந்ததிக்கு கடைசி சத்தமாக இருக்கிறார். இதுதான் நம்முடைய பொசிஷன். லவோதீசியன் சர்ச் ஏஜ் என்ற செய்தியில் 340 பேராகிராஃபில் அவர் சொல்லுகிறார், அண்டில் இன் திஸ் லாஸ்ட் டே தேர் இஸ் அகைன் அனதர் பீப்புள். இந்த கடைசி காலத்தில் இன்னொரு மக்கள் இருக்கிறார்கள். இந்த லேண்டு, இதோ இந்த பூமியிலே ஒரு மக்கள் இருக்கிறார்கள். ஹூ அண்டர் ஹர் மெசேஞ்சர் வில் பி த ஃபைனல் வாய்ஸ் டு த ஃபைனல் ஏஜ். செய்தியாளரின் கீழ் அவள் இந்த கடைசி சந்ததிக்கு கடைசி சத்தமாக இருக்கிறாள். இப்போ நம்ம அந்த இடத்துல இருக்கோம். நம்ம சவுட்லேருந்து வாய்ஸுக்கு வந்திருக்கிறோம். நம்ம ட்ரம்புக்காக நம்ம காத்திருக்கிறோம். அப்பொழுது நமக்கு பாடி சேஞ்ச் வந்து நம்ம கண்ணிமை பொழுதில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையை பார்க்கல, 2 வரியை தான் அதிகமாக பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வர்றதுக்கே 2 வரியை இன்ட்ரொடியூஸ் பண்ணதுக்காகத்தான். அதனால் அந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், கோ வெஸ்ட், கோ வெஸ்ட்டுன்னு சொன்னார். நீ மேற்கு நோக்கி போ, மேற்கு போ, மேற்கே போ என்று சொன்னார். எதுக்காக? அந்த 7 ஏஞ்சல்ஸை சந்திப்பதற்காக, இந்த மேகத்துக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக. இந்த மேகத்துக்குள்ளாக அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், 7 தூதர்களுக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்பட்டார். பின்பு ஜெபசன் வெல்லுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு முத்திரையை குறித்து பேசும் பொழுது, த அனாயிண்டட் வேர்ட் கேம் பேக் த்ரூ த மவுத் ஆஃப் த ப்ராபட், தீர்க்கதரிசியினுடைய வாயின் மூலமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை வந்தது. கிறிஸ்து அண்டையிலிருந்து வேர்ட் ஃபார்மாக இருக்கிறார். அதுதான் வந்து 7 சீலாக இருக்கிறது. நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறத அறிய வேண்டும். அப்படி அறியாமல் மெசேஜில் இருந்தால், நாங்கள் மெசேஜை பிலீவ் பண்ணுறோம், நாங்கள் தீர்க்கதரிசியை விசுவாசிக்கிறோம், அது மட்டும் போதாது. நம்ம செகண்ட் ஃபோல்டில் இருக்கிறோம், நம்ம தேர்ட் ஃபோல்டுக்காக காத்திருக்கிறோம். 3 பகுதி வந்து ட்ரம்பாக இருக்குது. இதே மெசேஜ் தான், ஷவுட் வாய்ஸ் ட்ரம்பாக இருக்குது. ஒரே மெசேஜ் தான். அவர் இறங்கி வரும்பொழுது 3 இருக்கிறது, சவுட் வாய்ஸ் ட்ரம். ஆனால் ஒவ்வொரு ஸ்டேஜாக அதை கடந்து செல்லும் பொழுது ஷவுட் வந்து பிரதர் பென்கா மூலமாக உலகமெங்கிலும் போனது. இந்த புஸ்தகங்கள்லாம் இன்றைக்கி சவுட்டாக இருக்கிறது. அது ஒருத்தர் படிக்கிறாங்க, அதனால ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வர்றாங்க, ஒரு மெசேஜ் சர்ச்சில் போய் சேர்ந்துக்கிடுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் அவங்க நியூ பேர்த் அடைவதில்லை. புத்தியுள்ள கனிகள் தான் நியூ பேர்த் அடைகிறாங்க, புத்தி இல்லாத கனிகள் வந்து நியூ பேர்த் அடையாமல் இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க பாஸ்டரே புத்தி இல்லாத கனியாக இருக்கலாம், அவருக்கே பசுத்தாவி இல்லைன்னா அவர் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது. அதெல்லாம் அவ்விதமான இதில் இருக்குது. அப்போ புத்தி இல்லாத கனிகள் வந்து எடுத்துக்கொள்ளப்படுறதில் பங்கு பெற முடியாது. அவங்க ஃபஸ்ட் ஸ்டேஜில் இருக்காங்க, செகண்ட் ஸ்டேஜுக்கு வரல. நீங்கள் செகண்ட் ஸ்டேஜ் வந்திருக்கிறீங்க. யூ ஆர் த ஃபைனல் வாய்ஸ் டு த ஃபைனல் ஏஜ். அமீன். நம்ம எங்கே இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு மெசேஜிலையும் நீங்கள் தியானிக்க, நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். மெசேஜை கேட்கும் பொழுதே கண்டுபிடிக்க வேண்டும். இப்பொழுது கடைசி கால சம்பவங்கள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. நாம் எதை எதிர்நோக்கியிருக்கேன்னா ஒன் வேர்ல்டு ஆர்டரை எதிர்நோக்கியிருக்கிறோம். உலகத்திலே ஒரு புதிய ஒழுங்குமுறை வரப்போகுது. உலகத்தை வந்து மாற்றி அமைக்கப் போகிறார்கள். ஒரே உலகமாக மாற்ற வேண்டும். குளோபலிஷம், உலகமயமாக்குதல். ஒரு பேங்கு ஐசிஐசிஏ அப்படிங்கிற பேங்குன்னா உலகம் முழுசும் இருக்குது. எல்லா பேங்கும் வந்து நீங்கள் உலகமெங்கில் இருக்க பேங்கோடு நீங்கள் வந்து இப்பொழுது தொடர்பு வைக்கலாம், பணம் அனுப்பலாம், பணம் நீங்கள் பொருள் வாங்கலாம். எல்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலாக தான் இப்போ எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. எல்லாமே இப்பொழுது குளோபலிஷம். நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லுகிறார், ஒன் இந்தியாவாக மாற்றணும் அப்படிங்கிறார். ஒரே கொள்கையில் கொண்டு வர வேண்டும் என்று அவரும் அவ்விதமாகத்தான் சொல்லுகிறார். இப்படியாக உலகமெல்லாம் அந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டை எதிர்நோக்கியிருக்கு. அப்படி ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் வரும் பொழுது ஒன் வேர்ல்டு ரிலிஜனை கொண்டு வருவார்கள். உலக பொது மார்க்கத்தை கொண்டு வருவார்கள். எல்லா மதமும் சம்மதம்தான். ஒன் ரிலிஜன் கொண்டு வர வேண்டும். முதலாவது ஒன் கவர்மெண்ட், ரெண்டாவது ஒன் ரிலிஜன், பின்பு என்ன ஒன் எக்கானமிக் பாலிசி. அதனால் எல்லாம் உலக ஒரே பொருளாதார கொள்கை, அதை கொண்டு வர வேண்டும். இந்த மூன்றையும் கொண்டு வருவது ஒரு மனுஷனை அதுக்கு லீடராக மாற்றும் பொழுது அந்த மனுஷன் தான் ஆன்டி கிரைஸ்ட். உலகமானது அதை எதிர்நோக்கியிருக்கிறது. அதற்கு இப்பொழுது நடக்கிற சம்பவங்கள் அதற்கு காரணமாக வழி நடத்தலாக இருக்கிறது. அசரிங் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட். நம்ம வந்து வெட்டிங் சப்பரையும் நம்ம மில்லினியத்தையும் எதிர்நோக்கியிருக்கிறோம். ஆமேன். தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே சாபிக்கப்படுவதை நம்ம எதிர்நோக்கியிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடைய ஜபத்திலே என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பல்லவத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக அப்படி ஜபிக்க சொல்லியிருக்கிறார். அந்த சிஎஸ்ஐ ஜப புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே அந்த ஜபத்தை, கர்த்தருடைய ஜபத்தை அவங்க சொல்கிறாங்க. அதில் தான் இந்த வார்த்தைகள் இருக்குது. மத்தேயு 6:6 இருக்குது. அதைத்தான் அவங்க வாசிக்கிறாங்க. அதில் உபதேசியார் என்ன செய்வார் என்றால், பரமண்டலங்களில் இருக்கிற அப்படின்னு தான் சொல்லுவார். அவ்வளோதான் சொல்லுவார், அதுக்கு மேலே சொல்ல மாட்டார். எல்லாரும் அந்த சபை விசுவாசம்லாம் கடை 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 கடைன்னு மனப்பாடமாக சொல்லுவாங்க. நானும் கூட ஒரு சில, நான் வாலிபனாக இருக்கும்போது ஒரு சில ஆராதனைகள் சிஎஸ்ஐயில் நடத்தியிருக்கிறேன். அப்படி இருக்கும்பொழுது நானும் அதான் சொல்லுவேன், பரமண்டலங்கள் இருக்கிற அப்படி சொன்னால் போதும், அதுக்கு பிறகு கடை கடைன்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லா ஆராதனையிலையும் 400 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய ஜபத்தை 400 வருஷமாக ஒவ்வொரு ஆராதனையிலையும் ஜெபிக்கிறாங்க. எங்கே கல்யாணம்னாலும் சரி தான், அது சாவு வீடாக இருந்தாலும் சரி தான், இந்த ஐயர் என்ன செய்யார், அங்கேயே போட்டுக்கிட்டு அங்கே இடுப்பில் கயிறை கட்டியிருப்பார். அவர் ஜப புஸ்தகம் வச்சுருப்பார். அதில் எங்கே பார்த்தாலும் கர்த்தருடைய ஜபந்தான். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அதில் தான் சொல்லியிருக்கிறது, உம்முடைய சித்தம் பல்லோகத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலே செய்யப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, மில்லினியம் வர வேண்டும், 5th kingdom வர வேண்டும். 4th kingdom ரோமன் கிங்டம், 5th kingdom வந்து அந்த தேவனுடைய ராஜ்யம். அந்த கல் வந்து சிலையை மோதும் பொழுது சிலை இடிஞ்சு தூளாக மாறிடுது, கல்லோ பெரிய பர்வதமாக மாறிவிட்டது. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அந்த தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருக்கோம். எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? அமேன். அந்த ராஜ்யம் இப்பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. தலைக்கல்லானது இப்பொழுது வந்திருக்கிறது. அமேன். கேப்ஸ்டோன் ரெவலேஷன் வந்திருக்கிறது. கேப்ஸ்டோன் ரெவலேஷன் இங்கே போதிக்கப்படுகிறது. அதுதான் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு. அதுதான் ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இன்றைக்கி நம்முடைய உள்ளத்திலே ஸ்தாபிக்கப்பட்டால்தான் நம்ம அந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்படும் பொழுது அங்கே இருக்க முடியும். யார் யார் உள்ளத்திலே அந்த அந்த கேப்ஸ்டோன் ரெவலேஷன் வருதோ, இந்த 7 seal ரெவலேஷன் வருதோ, அவங்க தான் 1000 வருஷ சாட்சியில் பங்கு பெற முடியுமே ஒழிய மற்றவங்க பங்கு பெற முடியாது. அநேக பாஸ்டர்கள் 7 seal பேசுறது இல்லை. அவ்விதமான காலத்தில் இருக்கிறோம். 7 seal இன்னும் திறக்கப்படவில்லை. இந்த தலைக்கல் வந்து கமிங் கிடையாது என்று சொல்லுகிறவங்க நிச்சயமாக அந்த மில்லினியத்தில் இருக்க முடியாது, ராப்சர்லையும் பங்கு பெற முடியாது. அவங்களுடைய ஊழியம் எல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். எந்த எஃபெக்டையும் அது கொண்டு வராது. அது அவர்கள் வந்து வீண் அலுவல் செய்கிறார்கள், வீணான ஊழியம் செய்கிறார்கள். அதனால் அருமையால நாம எங்கே இருக்கிறோம் என்பதை திட்டவட்டமாக நீங்கள் அறிய வேண்டும். இப்பொழுது என்ன சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது? கர்த்தர் என்ன சம்பவங்களை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறார்? வாட் ஜீசஸ் இஸ் டூயிங் நவ் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் வந்து அது வந்து ஒன் வேர்ல்ட் ஆர்டர் வருவதற்காக வழி நடத்தி கொண்டிருக்கிறது. அதை வந்து பைபிள் மூலமாக நம்ம கவனிக்க போகிறோம். பாபிலோன், நிம்ரோத் வந்து பாபிலோனை ஸ்தாபித்தான். அவங்க 9வது அதிகாரத்தில் இவன் கர்த்தருக்கு விரோதமான வேட்டைக்காரனாக இருந்தான். ஹி வாஸ் எ மைட்டி ஹண்டர், அவன் ஒரு பலத்த வேட்டைக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வசனத்தை 10வது வசனத்தை வாசிக்கலாம்.
சினையார் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரே, அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள்.
இதோ அவன் சில ராஜ்யங்களை கைப்பற்றுகிறான். முதலாவது யுத்தம் செய்தது இந்த நிம்ரோத் தான். அதாவது ஜலப்பிரளத்துக்கு பிறகு நோவா குடும்பத்தார் 8 பேர் வெளியே வர்றாங்க. அதில் சேம், காம், யாபேத், அவங்களுடைய மனைவிமார்கள் 3 பேர், நோவாவும் அவனுடைய மனைவி நாமாள், அந்த மொத்தம் 8 பேர் வெளியே வர்றாங்க. இந்த 8 பேரை வச்சு தான் இந்த உலகம் ரீபாப்புலேட் ஆகியிருக்குது. மறுபடியும் ஜனத்தொகை உலகத்திலே பரவி இருக்கிறது. நீங்களும் அந்த அதிலிருந்து வந்தவங்க தான். உலகத்தில் இருக்க எல்லாருமே அந்த 8 பேர்லேருந்து வந்தவங்க தான். ஆடாம் ஏவாள் மூலமாக உலகத்தில் வந்த சந்ததி, அது 2 சந்ததியாக மாறினது. ஒன்று வந்து சேத் சந்ததி, இன்னொன்று காயின் சந்ததி. அந்த சேத் சந்ததியை வந்து ஆதியாம 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். காயின் சந்ததியை ஆதியாம 4வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆதியாம 6வது அதிகாரம் வரும்பொழுது ரெண்டு மிக்ஸ் ஆகிறது. தேவகுமாரர்கள் மனுஷகுமார்த்திகள் அழகாக இருக்கிறாள் என்று சொல்லி தங்களுக்குள்ளே பெண் கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், என் ஆவி மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் இருக்கிறது 120 வருஷம்தானே என்று சொல்லுகிறார். பின்பு நோவாவை பார்த்து, நீ ஒரு பேழை உண்டு பண்ணு, இதை எல்லா மிருகங்களிலேயும் ஒரு ஜோடியை உள்ளே கொண்டு வர வேண்டும், பின்பு நீனும் உன் குடும்பத்தாரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த உலகத்தை ஜலப்பிரளயத்தினாலே நான் அழிப்பேன் என்று சொல்லுகிறார். குளோபல் டிஸ்ட்ரக்ஷன், முழு உலகமும் அழிஞ்சு போகிறது. ஒரு நாடு அல்லது ஒரு பகுதி அல்ல, முழு உலகமும் அழிந்து போகிறது. 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்தது. பூர்வ உலகத்தை தேவன் ஜலப்பிரளயத்தினாலே அழித்து போட்டார். நோவாவை அவன் குடும்பத்தாரையும் நியாய தீர்ப்புக்கு மேலே கொண்டு போய், பேழையின் மூலமாக அவர் மேலே கொண்டு போய், பின்பு அவர் புதிய உலகத்துக்கு கொண்டு வந்தார். அந்த உலகம் வந்து சேம், காம், யாப்பேத் என்ற 3 சந்ததியின் மூலமாக பரவி இருக்கிறது. அந்த சேம் சந்ததியிலே ஆபிரகாம் வந்தான். அந்த சந்ததியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்துக்கு பிறகு இப்பொழுது 7 சந்ததி, எபேசு, சிமென்னா, பெர்கமு, தியத்தீரா, சரதை, பிலதெல்பியா, லவதிகா, 7 சதை. இப்பொழுது நீங்கள் லவோதிக்கால இல்லை, நீங்கள் அதுக்கு அடுத்தது எட்டர்னல் சர்ச் ஏஜில் இருக்கிறீங்க. நித்திய சபை காலம். நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளப்படுதலில் பங்கு பெற போகிறீங்க. உங்களுக்கு உலகத்தில் முடிவு கிடையாது, நீங்கள் மேலே எடுத்து அதான் எட்டர்னல் சர்ச் ஏஜ். ஸ்டாச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன் என்ற செய்தியிலே பென்காம் விதமாக சொல்லியிருக்கிறார். ஆனால் யார் வாயிலிருந்தும் நானும் யூடியூப்பில் கேட்குறேன், எட்டர்னல் சர்ச் ஏஜின்னு வாயில் வரல. அவங்களுக்கு அங்கே தான் அது இருக்குது, அவங்களுக்கு அது கண்ணு தெரியல. அதனால் அவர் மேலே, நீங்கள் வந்து எங்கே இருக்கிறீங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டால் எட்டர்னல் சர்ச் ஏஜில் இருக்கிறேன் அப்படி சொல்ல தெரியணும். நாங்கள் லவோதிக்கால இல்லை, நான் வந்து எட்டர்னல் சர்ச் ஏஜில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல தெரியணும். அப்படின்னா நீங்கள் ஆவிக்குரிய இருப்பவர்மா பேசுகிறீங்க, சத்தியத்தை அறிகிறேன்னு அறியும். இப்படி சொன்னீங்கன்னா பிசாசு வாய் அடைச்சி போவான். ஏன்னா அவங்க வாயில் அது வருவதில்லை, நம்ம வாயிலையும் வரலன்னா என்ன பிரயோஜனம்? நம்ம வாயிலேருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டையை புறப்பட்டு போகணும், அது சத்துருக்களை வெட்டி போடும். உங்கள் வாயிலேருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டையும் தேவனுடைய வார்த்தை, வெளிப்பாடான வார்த்தை உங்கள் வாயிலேருந்து புறப்படணும். கேட்குறத நீங்கள் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவங்கள்ட்ட பேசும் பொழுது அதை கற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் பவர்ஃபுல் கிறிஸ்டியனாக இருப்பீங்க. அதனால் நம்ம எட்டர்னல் சர்ச்சேஜிலுக்கும் ராப்சரை எதிர்நோக்கி இருக்கிறோம். நம்ம பின்பு உலகம் வந்து இந்த ஒன் வேர்ல்டு ஆர்டரில் வரும். நம்ம மேலே இருக்கும் பொழுது உலகம் ஒன் வேர்ல்டு ஆர்டர். இப்பொழுது இந்த சம்பவங்கள் எல்லாமே உலகத்தை அதற்கு ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறது. அவ்விதமான ஒரு நேரத்தில் நம்ம ஜீவிக்கிறோம், கடைசி காலத்தில் ஜீவிக்கிறோம். ஒன் மேன் வெளிப்பட போகிறார். இந்த உலகத்தை ஆளுவதற்கு, கண்ட்ரோல் பண்ணுவதற்கு நமக்கு ஒரு சூப்பர் மேன் தேவை என்று உலகம் எதிர்பார்க்கிறது. இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஒரு திறமையான ஆள் தேவை. இதை தமிழ்நாட்டை கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஒரு திறமையான ஆள் தேவை என்று சொல்லி தான் நான் தான் அதுக்கு திறமையானவர் என்று எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று அரசியல்வாதிகள் கேட்பார்கள். அதே போல் ஒவ்வொரு தேசத்தினுடைய தலைவர்கள் அங்கே எலெக்ஷன் நடக்கும் பொழுது, இந்த அமெரிக்காவை கண்ட்ரோல் பண்ணதுக்கு என்னால் தான் முடியும், நீங்கள் ஓட்டு போட்டால் இந்த அமெரிக்காவை நான் கண்ட்ரோலில் வைப்பேன். அதே போல் எல்லா தேச தலைவர்களும் அப்படி தான் கேட்டு ஓட்டு வாங்குகிறாங்க. எனக்கு அந்த பவர் இருக்குது, எனக்கு அந்த திறமை இருக்கிறது, எனக்கு அந்த ஐடியா இருக்கிறது என்று தான் கேட்குறாங்க. இப்போ என்னன்னா உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணதுக்கு நமக்கு ஒரு ஆள் தேவை என்று எல்லாரும் நினைக்கிறார்கள். இந்த உலகம் வந்து அதிக சிக்கலில் இருக்கிறது, மத சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது, பொருளாதார பிரச்சனைகள் இருக்கிறது, அரசியல் ப்ராப்ளம் இருக்கிறது. இதை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு திறமையான மனுஷன் தேவை என்று உலக தலைவர்கள் எல்லாம் எதிர்நோக்கியிருக்காங்க. இந்த வேர்ல்டு வந்து சமாதானமாக இருக்க வேண்டும், இந்த உலகம் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க வேண்டும், அதற்கு ஒரு மனுஷன் தேவை, ஒரு சூப்பர் மேன் தேவை அப்படிங்கிறதுக்காக அந்த சூப்பர் மேனை கொண்டு வருவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு அவ்விதமாய் சொல்லி இருக்கிறது. உலகமானது அதை எதிர்நோக்கியிருக்கிறது. நீங்கள் வந்து மகிமையில் எடுத்துக்கொள்ளப்படுதலை எதிர்நோக்கியிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே சாபிக்கப்படுவதை நீங்கள் எதிர்நோக்கியிருக்கிறீர்கள். எத்தனை பேர் எதிர்நோக்கியிருக்கிறோம்? இதுமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நீ ஜீவிக்க வேண்டும். இதுமான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா பிசாஸ் உங்களை குழப்பி போடுவோம். நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஜீவிக்காதபடி சாத்தான் அநேக குழப்பங்களை கொண்டு வருகிறான், வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்களை கொண்டு வருகிறான். நம்ம ஆண்டவரை முழு இதயத்தோடும் தேட விடாதபடி நமக்கு சரீர பலவீனங்களையும் கொண்டு வருகிறான். எல்லாத்தையும் நம்ம ஜெயித்து இந்த வார்த்தைக்காக இந்த வெளிப்பாட்டுக்காக ஸ்டாண்ட் பண்ணால் உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம் கிடைக்கும். ஹல்லேலூயா. இப்பொழுது எப்படி அந்த சூழ்நிலையானது உருவாகிறது என்பதை, அந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் எப்படி வரும் என்பதை பைபிள் அடிப்படையில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அருமையானே நிம்ரோத், முதலாவது நிம்ரோத் அந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டை கொண்டு வந்தான். ஆதியாகமம் 10 என்ன வாசிக்கிறோம் என்றால், அந்த சேம் காம் யாப்பேத் அந்த காமின் சந்ததியில் வந்தவன் தான் இந்த நிம்ரோத். காமினுடைய மகன் வந்து கூசு, கூசுடைய மகன் வந்து நிம்ரோத். ஜலப்பிரளயத்தில் ஜனங்கள் உலகம் எங்கும் பரவி இருக்கிறார்கள். அப்பொழுது இந்த நிம்ரோத் வந்து ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டை கொண்டு வருகிறான். அவன் எப்படி ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டை கொண்டு வந்தானோ அதே மாதிரி தான் உலகத்தில் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டும் இனி வருங்காலத்தில் வரும் என்று அறிந்திருக்கிறோம். முன்னால் நடந்தது தான் இப்பமும் நடக்குது, இப்பொழுது நடக்கிறதும் முன்னால் நடந்தது தான், எதுவுமே புதுசான காரியம் இல்லை, ஏற்கனவே அது நடந்தது தான் என்று பைபிளில் எழுதியிருக்கிறது. பிரசங்கி 3:15.
முன்னடந்ததே இப்பொழுதும் நடக்கிறது, இனி நடக்க போகிறதும் முன்னமே நடந்தது.
ஏதோ முன்னடந்தது தான் இப்பொழுது நடக்கிறது, இனி நடக்க போகிறதும் கூட அது முன்னாலே நடந்தது. இனி நடக்க போகிற ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் அந்த ஆன்டி கிரைஸ்ட் பீரியடு ஏற்கனவே அது நடந்தது தான், இப்பொழுது நடக்கிறதும் முன் நடந்தது தான். இப்பொழுது ஒரு பிரைடு வந்திருக்கிற அபிகாயில் அங்கே வாழ்க்கையில் நடந்தது தான் இப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்குது. எல்லாமே முன்னாக நடந்தது தான் இப்போ நடக்குது, இனிமேல் நடக்க போகிறதும் ஏற்கனவே அது நடந்தது தான் என்று பிரசங்கி சொல்லுகிறான். அதனால் நிம்ரோத் அங்கே வந்து அந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு அவனுடைய லைஃப் வந்து ஒரு டைப்பாக இருக்கிறது, ஒரு பேட்டர்னாக இருக்கிறது. இல்லை ஆதியாகமம் 10 முதல்ல ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டை கொண்டு வருகிறான். அவன் வந்து அநேக ராஜ்யங்களை கைப்பற்றுகிறான். முதலாவது அங்கே யுத்தம் செய்தது இந்த நிம்ரோத்து தான். அநேக ராஜ்யங்களை கைப்பற்றி அவன் என்ன செய்கிறான் என்றால், அவன் அதுக்கு ராஜாவாக மாறுகிறான், ஃபர்ஸ்ட் கிங்காக மாறுகிறான். அந்த ராஜ்யங்களுக்கெல்லாம் அவன் ராஜாவாக மாறுகிறான். அதன் பின்பு 11 வரும் பொழுது அவன் வந்து பாபேல் கோபுரத்தை உண்டாக்குறான். அவன் வந்து ஒன் ரிலிஜனை கொண்டு வருகிறான். ஒன் ரிலிஜனை கொண்டு வந்து எல்லாரும் வந்து பாபிலோனில் இருக்குதான தெய்வத்தை வழிபட வேண்டும். இதோ பாலிதிஸ்டிக் ரிலிஜனை கொண்டு வருகிறான், பல தெய்வங்களை வழிபடுவது. ஆபிரகாம் வந்து ஒன் காடை பிலீவ் பண்ணான், நோவா ஒன் காடை பிலீவ் பண்ணான். இப்பொழுது அங்கே கூஸ் வந்து பல தெய்வங்களை வழிபடுவது அந்த மார்க்கத்தை அவன் கொண்டு வருகிறான். பாலித்திஸ்டிக் ரிலிஜியன், வர்ஷிப்பிங் மோர் தேன் ஒன் காட், ஒரு கடவுளுக்கு அதிகமான கடவுளை வழிபடுவது. அதனால் அவன் வந்து ஒன் காட் கொள்கையை வந்து அவன் என்ன செய்தான், ஹி சேஞ்ச் த ட்ரூத் இன்டு லை, சேஞ்ச் த ட்ரூத் இன்டு லை. அவனை வந்து சத்தியத்தை பொய்யாக மாற்றினான். அதே போல தான் இன்னைக்கு டிர்னிட்டி, டிர்னிட்டி என்கிற உபதேசம் வந்து சத்திய ஒன் காடுக்கு பதிலாக மூன்று கடவுளை கொண்டு வரும். அதுதான் உலகம் முழுசும் எல்லா கிறிஸ்தவங்களும், எந்த கிறிஸ்தவங்களை பார்த்தாலும் அவங்க டிர்னிட்டியில் இருக்கிறாங்க. நீங்கள் ரோட்டில் போகும்பொழுது யாராவது கிறிஸ்தவங்களை சந்திச்சிங்கன்னா உடனே அவங்க டிர்னிட்டி, நான் அப்படி தான் பார்ப்பேன், இவங்க டிர்னிட்டியில் இருக்காங்க, நம்ம ஒன் காடில் இருக்கிறோம், இவங்க வேறு நம்ம வேறு. எவ்வளோ பக்தியாக இருந்தோம் அந்த ஊழியக்காரனை பார்த்தா டிர்னிட்டி, இந்த மனுஷன் டிர்னிட்டி. எவ்வளோ பெரிய ஊழியம் செய்தாலும், உலகமே அவங்கள பாராட்டினாலும், உலகமே அவங்களுக்கு மரியாதை கொடுத்தாலும், நம்ம பார்க்கும் பொழுது டிர்னிட்டி, சேட்டன். இது சேட்டன் ஸ்பிரிட் உள்ளே இருக்குது, நம்ம பார்வையில் அப்படி இருக்குது. ஒன் காடை பிலீவ் பண்ணாதவங்க எல்லாருமே டிர்னிட்டி, எல்லா டிர்னிட்டி. ஊழியக்காரங்க கூட்டம்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஊழியக்காரங்க கூட்டம், பெந்தகோசை மகா நாடு நடத்துவாங்க, அத்தனை பேரும் டிர்னிட்டி. எல்லாமே தேவனுடைய பார்வையில் சபிக்கப்பட்டவர்கள், ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. தேவன் யார் என்பதை அறிந்திருக்கிறீர்கள், அவருடைய நாமம் என்னது என்பதை அறிந்திருக்கிறீர்கள். தேவன் யார் என்றால் நிம்ரோத்து, நிம்ரோத்து தான் அந்த பாலித்திஸ்டிக் ரிலிஜன், பல தெய்வங்களை வழிபடுவதை கொண்டிருந்தான். அவன் தான் உண்மையை பொய்யாக மாற்றினான். ஹி சேஞ்ச் த ட்ரூத் இன் டு லை. ஹி வெண்ட் ஃபோர்த் கான்க்வர் அண்ட் டிசீவிங் த பீப்புள் வித் ஹிஸ் ஃபால்ஸ் டீச்சிங். அவன் வந்து என்ன, தன்னுடைய அவனுடைய தவறான உபதேசத்தை கொண்டு வந்து ஜனங்கள் எல்லாரையும் அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டான். அதே போல் தான் டிர்னிட்டி உலகம் முழுசும் போய்விட்டது. எந்த பாஷை பேசினாலும், அவங்க அமெரிக்கனாக இருந்தாலும் சரி, எந்த கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, இவன் டிர்னிட்டி, இந்த மனுஷன் டிர்னிட்டி. நம்ம பார்வையில் அவங்கெல்லாம் டிர்னிட்டி, பல தெய்வங்களை வழிபடுகிறவங்க. அதனால் மூன்று கடவுளை வழிபடுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மறுதளிக்கிறவர்கள், இவங்கெல்லாம் தேவனுக்கு விரோதமானவர்கள். இஸ் எ கேஸ்ட் பீப்புள், சாட்டானிக் பீப்புள். தேவனுடைய வார்த்தை அவிதமாக சொல்லுகிறது, அவங்களுக்கு அது தெரியாது. ஒருவேளை அவங்க நல்ல மனுஷங்களாக இருக்கலாம். அதனால் நிம்ரோத் என்ன செய்கிறான் என்றால், அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டு போனான். தன்னுடைய ஃபால்ஸ் டீச்சிங்கை கொண்டு அவன் ஜெயிக்கிறவனாய் போய் போயிட்டு எல்லாத்தையும் ஒன் ரிலிஜனில் கொண்டுட்டான். ஒன் ரிலிஜனை கொண்டு அவன் வந்து ஒன் கவர்மெண்ட்டை கொண்டான், எல்லாத்தையும் தன்னுடைய ஆதிக்கத்திலே கொண்டான். அந்த நியூ வேர்ல்டை தன்னுடைய ஆதிக்கத்திலே கொண்டான். ஏதோ அவன் தன்னுடைய ரிலிஜனை அங்கே அங்கே டீச் பண்ணான், அதை கொண்டு அவன் ஜெயிச்சு விட்டான். இந்த எயிட் பீப்புள் மூலமாக வந்த அந்த உலகம், அந்த சந்ததி, இந்த மக்கள் எல்லாரையுமே இவன் வந்து தன்னுடைய ஆதிக்கத்தில் மிலிட்டரி கான்குவரில் கொண்டுட்டான். அவன் வந்து டீச்சிங் இஸ் ஓன் ரிலிஜன், தன்னுடைய சொந்த மார்க்கத்தை அவன் போதித்தான். யுனைட் த வேர்ல்ட் டுகெதர், உலகத்தை ஒன்றாக இணைத்தான். அதன் பின்பு ஹி டிஃபைட் ஹிம்செல்ஃப் அண்ட் மேட் ஹிம்செல்ஃப் காட், அவன் தன்னை வந்து அவன் தேவனாக மாற்றிவிட்டான், அவனை கடவுளாக மாற்றிவிட்டான். அதன் பின்பு ஜனங்களை ஃபோர்ஸ் பண்ணுகிறான், எல்லாரும் வழிபட வேண்டும் என்று ஃபோர்ஸ் பண்ணுகிறான். த ஹோல் வேர்ல்ட் வாஸ் ஃபோர்ஸ் டு கம் அண்ட் வர்ஷிப் அட் பாபிலோன், எல்லாரும் பாபிலோனுக்கு வர வேண்டும். அவனுடைய கேபிட்டல் வந்து பாபிலோன். ஆதியாமத்திலே பாபிலோனை பார்க்கிறோம், பைபிள் முதல் துவக்கத்திலே பாபிலோனை பார்க்குறான். அதுதான் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட், ஒன் ரிலிஜன், ஒன் எக்கானமிக் பாலிசி. அந்த பொருளாதாரம் எல்லாமே அவனுடைய கண்ட்ரோலில் வந்துவிட்டது. கர்த்தர் நோவாவை அங்கே பேழை விட்டு வெளியே கொண்டார். ஆதியாகமம் 9 நோவா கர்த்தருக்கு ஒரு பலியை செலுத்தினான், சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். ஆண்டவர் அந்த பலியை அங்கீகரித்து ரெயின்போவை கொண்டு வருகிறார், வானவில்லை கொண்டு, இனிமேல் நான் ஜலத்தினாலே இந்த பூமியை அழிக்க மாட்டேன், முழு உலகத்தையும், கொஞ்சம் பகுதி அழியலாம் ஆனால் முழு உலகத்தையும் நான் ஜலத்தினாலே அழிக்க மாட்டேன் என்று அந்த ரெயின்போ மூலமாக அவனோடு உடன்படிக்கை பண்ணினார். இப்படியாப்பட்ட ஜனங்கள் பின்பு நோவா காலத்துக்கு பின்பு எப்படி மாறினாங்கன்னு பாருங்கள். பல தெய்வ வழிபாடு, ஒரு என்ன ஹியூமன் கவர்மெண்ட்ஸ், மனுஷனை மனுஷன் ஆளுகை செய்வது, இதை என்ன செய்கிறார்? ஒன் ரிலிஜன் அங்கே வந்தது. இதுதான் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட். ஆதியாமத்திலே சொல்லப்பட்ட ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட். அந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் ஒரு ஷேடோவாக, ஒரு பேட்டர்னாக இருக்கிறது. வரப்போகிற நியூ வேர்ல்டு ஆர்டருக்கு ஒரு பேட்டர்னாக இருக்கிறது. அதன் பின்பு பைபிள் மத்தியில் வரும் பொழுது பாபிலோனை நம்ம வாசிக்கிறோம். இல்லை, பாபிலோன் வந்து அந்த பிரதானமான கிங் வந்து நேபுகாத் நேச்சர். அந்த நேபுகாத் நேச்சர், அவங்களுடைய அப்பா நேபோ பெலோஷர், இதோ அவரும் ஒரு மன்னர். அந்த மன்னனுடைய மகன் தான் நேபுகாத் நேச்சர். பாபிலோனிய ராஜ்யத்தினுடைய தலைமை அவன் கிங்டம் கிங்காக இருக்கிறான். எப்படி நிம்ரோத் வந்து கான்கொஸ்ட் பண்ணானோ, தன்னை சுற்றி இருக்கிற எல்லா ராஜ்யங்களையும் கான்கொஸ்ட் பண்ணி பாபிலோனை வந்து கேபிட்டல் சிட்டியாக மாற்றினானோ, அதே போல் இந்த நேபுகாத் நேச்சர் எல்லா சுன்னை சுற்றி இருக்கிற ராஜ்யங்களெல்லாம் கைப்பற்றினான். அவனை வந்து வேர்ல்டு பவராக மாறினான். உலக அங்கே வல்லமையான ஒரு ராஜாவாக மாறினான். நிம்ரோத் என்ன செய்தானோ அதைத்தான் அவன் செய்கிறான். அதன் பின்பு கடைசியாக அவன் எருசலேமை கைப்பற்றுகிறான். அந்த எருசலேமை கைப்பற்றும் பொழுது ஹெட் ஆஃப் த கோல்டாக மாறினான், கோல்டன் ஹெட்டாக மாறினான். அந்த சிலையினுடைய தங்க தலை, அந்த தலை தங்கமாக இருந்தது, கோல்டாக இருந்தது. அந்த தங்கமான தலைக்கு அவன் அடையாளமாக இருக்கிறான். நல்லா பாருங்க, எப்படி பாருங்க, அவன் வந்து எருசலேமை கைப்பற்றுக்கு முன்னாக வேர்ல்டு பவராக மாறலை. எருசலேமை கைப்பற்றின பின்பு தான் வேர்ல்டு பவராக மாறினான். தானியேல் 2 அந்த 4 ராஜ்யங்களை வாசிக்கிறோம். முதலாவது பாபிலோன், 2 மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், 3 கிரேக்க ராஜ்யம், 4 ரோம ராஜ்யம். இந்த 4 ராஜ்யங்களை நீங்கள் கவனிக்கும் பொழுது 4 ராஜ்யங்களும் எருசலேமை கைப்பற்றினது. அது எருசலேமை கைப்பற்றும் பொழுது தான் அது வந்து வேர்ல்டு பவராக மாறுது. ரஷ்யா வேர்ல்டு பவராக மாறலை, அமெரிக்கா வேர்ல்டு பவராக மாறலை, ஜெர்மனி வேர்ல்டு பவராக மாறலை. அவங்க பவர்ஃபுல் கண்ட்ரியாக இருந்தாலும் அவங்க வந்து வேர்ல்டு பவராக மாறலை. இந்த 4 ராஜ்யங்கள் தான் வேர்ல்டு பவராக மாறியிருக்கு. பைபிள் அதை தான் வேர்ல்டு கிங்டமாக அங்கீகரித்திருக்கு. அதனால் மற்ற நாடுகள் எவ்வளோ பெருசாக வந்தாலும், எத்தனை யுத்தங்கள் செய்தாலும், பைபிளில் வந்து இவங்க வேர்ல்டு கிங்டமாக இல்லை. இப்பொழுது எல்லா ராஜ்யங்களும் அழிஞ்சு போனாலும் அந்த ரோம ராஜ்யம் இன்னைக்கு நீடிக்கிறது. அது வேற ஒரு ஃபார்மில் நீடிக்கிறது. இந்த நாபிகாத் நேச்சர் அவன் அங்கே வரப்போகிறான் என்று சொல்லிதான் அங்கே ஏசாயா சொல்லுகிறார், எரேமியா சொல்லுகிறார், எசேக்கியல் சொல்லுகிறார், இந்த பபிலோனின் வரப்போகுது, நீங்கள் வந்து விக்கிரங்களை விட்டு மனம் திரும்புங்க. நீங்கள் மனம் திரும்பலன்னா பபிலோன் கிங்டம் நேபுகாத் நேச்சர் உங்கள் எல்லாரையும் வாரி கொண்டு போயிடுவான், உங்களுடைய தேசம் அழிஞ்சு போகும் என்று எரேமியா எவ்வளோ சொல்லுகிறார், எசேக்கியல் அங்கே சொல்லுகிறார். இதோ அதன் பின்பு தானியேல் வருகிறார். தானியேல் அந்த சிறையிருப்பிலே மாட்டிக்கொண்டு பாபிலோனுக்கு போகிறார். இவ்விதமாக பைபிள் அந்த ஹிஸ்ட்ரியை வாசிக்கும். பாபிலோனியன் ஃபோர்ஸ் வரப்போகுது, பாபிலோனியன் ஃபோர்ஸ் வரப்போகுது தான் அவங்களுடைய ப்ராஃபஸி. அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் வரப்போகுது, ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் வரப்போகுது அப்படின்னு அந்த அவங்க தீர்க்கதரிசி. அதே போல் பிரதர் பென்காமி என்ன சொல்லுகிறார், ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் வரப்போகுது, மிஸ்ட்ரி பாபிலோன் வரப்போகுது. நீங்கள் வந்து ரஷ்யாவுக்கு பயப்பட வேண்டாம், அது வந்து அயன் கேட்டன். ரஷ்யாவுக்கு கம்யூனிஸ்ட்டுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், அது தேவனுடைய கரத்திலே ஒரு டூலாக இருக்கிறது. நீங்கள் அயன் கேட்டனுக்கு பயப்பட வேண்டாம், பேம்பு கேட்டன் சைனா. அதனால் பேம்பு கேட்டனுக்கு பயப்பட வேண்டாம், நீங்கள் வந்து பயப்பட வேண்டியது பர்பிள் கேட்டன். அதான் ரோம் வந்து பர்பிள் ஆகியிருக்கிறது. பர்புல் கரை அந்த வந்து அந்த திரைக்கு தான் நீங்கள் பயப்பட வேண்டும். அதுதான் வந்து உலகத்தை வந்து ஆளுகை செய்ய போகிறது. அந்த ரோமன் கவர்மெண்ட் வரப்போகுது, ஒன் வேர்ல்டு பவர் வரப்போகுது என்று தான் பிரதர் பிரணாமுடைய செய்தி. 7 சபை காலங்கள் புஸ்தகத்தில் பெர்கமியன் சர்ச் ஏஜில் அதை குறித்து அதிகமாக அவர் சொல்லியிருக்கிறார். எப்படி எரேமியா சொன்னாரோ அதுதான் இதோ பிரதர் பென்காம் என்ன சொல்லுகிறார் என்றால், கடைசியாக ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் வரும். இதோ தானியேலும் அதை தான் சொல்லியிருக்கிறார். அந்த ஜென்ரல் அந்த ஆன்டி கிரைஸ்ட் வந்து ஒரு வார காலமும் உடன்படிக்கை பண்ணுவான். அந்த வாரம் பாதி சென்ற பின்பு பலியும் காணிக்கையும் ஒழிய பண் அங்கே ஒளிய பண்ணுவார். பின்பு என்ன செய்யணும் என்றால் அங்கே அவன் மேலே வந்து வாதைகள் வந்து சொரியும், முற்றிலும் அழிந்து போவான் என்று தானியேல் தீர்க்கதரிசி நம்ம 9:24-27 வாசிக்கும் பொழுது எல்லாருமே இந்த பாபிலோன் வரப்போகுது, பாபிலோன் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அதான் இப்பொழுது என்னன்னா அதே தீர்க்க தரிசனம் தான் இப்பொழுது என்ன சொல்கிறது என்றால் ஒன்வேல்டு கவர்மெண்ட் வரப்போகுது, ஒன்வேல்டு கவர்மெண்ட் வரப்போகுது, அந்திகிறிஸ்து வரப்போகிறான், அந்திகிறிஸ்து வரப்போகிறான், அவன் உலகத்தை தன்னுடைய ஆதிக்கத்தில் கொண்டு வரப்போகிறான். இப்பொழுது இருக்கிற இந்த ஜனநாயக ஆட்சியெல்லாம் நீடிக்காது, இப்பொழுது இருக்கிற கவர்மெண்ட்லாம் நீடிக்காது, இப்பொழுது இருக்கிற பாலிசி எல்லாமே மாற்றப்படும், உலகம் வந்து புதிய ஒழுங்கில் வரப்போகும், அது உங்களுக்கு ஆபத்தை தரும், நீங்கள் ஆயத்தமாக இருங்க, நீங்கள் ரேப்சரில் பங்கு பெற்றீங்க, நீங்கள் வந்து தப்பிச்சுக்கிடுங்க. இதுதான் பிரதர் பென்காமுடைய மெசேஜ். அதில் ஏஜ் ஆஃப் குளோபலிசம், முழு உலகமும் என்ன செய்ய போகிறது என்றால் அது வந்து ஒரு கண்ட்ரோலில் வரப்போகுது, அது அழிய போகுது. அப்படி தான் நமக்கு இன்றைக்கு சொல்லப்படுகிறது, நம்முடைய ப்ராபஸி அது தான். அதெல்லாம் முதலாவது அங்கே என்ன செய்கிறான் என்றால் அவன் வந்து அந்த நிம்ரோத் செய்தபடியே நேபுகாத்நேச்சார் செய்கிறான். அவன் ராஜ்யங்களெல்லாம் ஒன்பை ஒன்றாக கைப்பற்றி வருகிறான். கைப்பற்றி வந்து கடைசியாக அவன் யூதாவை கைப்பற்றும் பொழுது, ஜெருசலேமை கைப்பற்றும் பொழுது வேர்ல்டு ஃபஸ்ட் வேர்ல்டு பவராக மாறுகிறான். இயேசு கிறிஸ்து பிறப்பதுக்கு அவங்க வந்து என்ன சென்றால் ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னதாகவே அந்த பாபிலோனிய ராஜ்யம் உருவானது, அந்த பாபிலோனியன் கிங்டம் அங்கே உருவானது. கான்கோர்ட் பை மிலிட்ரி வார்ஃபேர், எல்லாமே யுத்தம் செய்து தான். அதன் பின்பு என்ன செய்கிறான் என்றால் அவன் ஒன் வேர்ல்டு ரிலிஜனை கொண்டு வருகிறான். ஒன் வேர்ல்டு ரிலிஜன், தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 3:1 வாசிக்கலாம்.
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழு உயரமும் 6 முழு அகலமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான்.
இதோ பாபிலோன் என்ற தூரா என்ற சமமிலே 60 மலை உயரமும் 6 மலை அகலமான ஒரு பெரிய பொன் சிலை, எவ்வளோ எத்தனை டன் கோல்டு இங்கே தேவைப்பட்டிருக்குன்னு பாருங்கள். பொன் சிலை 60 மலை உயரம், 60 மலைன்னா 90 அடி உயரம். அங்கே கன்னியாகுமரியில் திருவள்ளூர் சிலை ஸ்தாபிச்சிருக்கு, ரொம்ப உயரமாக இருக்குது. குஜராத்தில் பட்டேல் சிலை வச்சுருக்கிறாங்க. இப்படியாக அதெல்லாம் ரொம்ப டாலாக இருக்குது. அதுக்கு இவன் வந்து கோல்டில் செஞ்சுருக்கிறான், மற்ற ராஜாக்கள் கோல்டில் செய்ய முடியல, இவன் கோல்டில் செஞ்சுருக்கிறான். அதுக்கு எவ்வளோ டன் அங்கே கோல்டு தேவைப்பட்டிருக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய வந்து சிலையை ஏற்படுத்தி அப்பொழுது தூரா என்ற சமபூமியில் நிறுத்தி எல்லாரும் வந்து வணங்க வேண்டும். நாதஸ்வரம் கிண்ணறம் சுரமண்டலம் வாசிக்கும் பொழுது எல்லாம் தாழ விழுந்துன்னா அப்படியே கீழே பொத்துன்னு விழுந்துடணும், அப்படி சாங்கமாக விழுந்து தொழுது கொள்ள வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். 5 வாசிக்கலாம்.
எக்காலம் நாகசுரம் கிண்ணறம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவுள்.
நீங்கள் தாழ விழுந்து நீங்கள் பணிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் இந்த மேல தாளங்கள் முழங்கும் பொழுது, இந்த நாதஸ்வரம் கிண்ணறம் சுரமண்டலங்கள் வாசிக்கப்படும் பொழுது, இந்த மியூசிக் வேகமாக முழங்கும் பொழுது நீங்கள் எல்லாருமே விழுங்க வேணும். ஃபோர்ஸ் வர்ஷிப், அங்கே கட்டாயமாக தொழுது கொள்ள வேண்டும். அப்படி யாராயிலும் அவங்க தொழுது கொள்ளாமல் இருந்தால் அவர்கள் அக்கினி சூளையிலே போடப்படுவார்கள் என்று சொல்லும் பொழுது கட்டாயப்படுத்தி வணங்குவது. அவங்க வணங்க விரும்ப இல்லாட்டாலும் தீயில போட்டுருவாங்களே அப்படின்னு பயந்து போய் வணங்குறாங்க. ஒருவேளை சிலருக்கு அந்த சிலையை கும்பிட மனசு இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் அவங்க கண்டிப்பாக கும்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா வந்து என்ன செய்யறது, அக்னி சூளையில் போயிட்டு அங்கே தீயில கடந்து சாகணுமே, அதோட நம்ம கும்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கும்பிட்டுட்டு போயிட்டாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத் தவிர எல்லாருமே பாருங்கள், ஒன் ரிலிஜன் அங்கே கொண்டு வரான். எல்லாரும் பெரிய சமவெளி, தூரா என்கிற சமவெளி, லட்சக்கணக்கான பேர் வந்திருக்கிறாங்க, எல்லாருமே கும்பிடுறாங்க அந்த சிலையை கொண்டு. அதான் ஒன் ரிலிஜன், ஒன் ரிலிஜனை கொண்டு வருகிறான். பின்பு என்ன செய்கிறார் என்றால் பொருளாதாரம் வந்து அவனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ராஜ்யம் அவன் கண்ட்ரோலில் இருக்கும் பொழுது, ரிலிஜன் அவன் கண்ட்ரோலில் இருக்கும் பொழுது ஃபுல் பவர் அவன் பிரயோஜனப்படுத்துகிறான். நல்ல எக்கானமியும் அவனுடைய கண்ட்ரோலில் வந்துடுது. நிம்ரோத், நேபுகாத் நேச்சர் இந்த ரெண்டு பேரும் வந்து இதை வரப்போகிற அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு பேட்டர்னாக இருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேரும் அதுக்கு பேட்டர்னாக இருக்கிறாங்க. வரப்போகிற அந்திகிறிஸ் எப்படி இருப்பான்? நிம்ரோத் மாதிரி இருப்பான். வரப்போகிற அந்திகிறிஸ் எப்படி இருப்பான்? பைபிளில் நேபுகாத்நேச்சார் எப்படி இருந்தானோ அதே போல் இருப்பான். கட்டாயமாக நீங்கள் மத வழிபாடு செய்யணும். அவன் எல்லா கவர்மெண்ட்டும் தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்திருப்பான். அவனுடைய எல்லா பேங்கும் அவனுடைய கண்ட்ரோலில் இருக்கும். வாங்க, ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு, ஐஎம்எஃப் மூலமாக தான் உலகத்தின் நாடுகளுக்கு கடன் கொடுப்பது. இங்கே ஒரு காரியத்தை செய்கிறான்னா வேர்ல்டு பேங்க்லேருந்து கடன் வாங்குறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அந்த வேர்ல்டு பேங்க் இங்கே இருக்குது, அவன் போப்புடைய கண்ட்ரோலில் இருக்கு. வேர்ல்டு பேங்கு, ஐஎம்எஃப், இதெல்லாம் இதன் மூலமாக தான் உலகத்தின் நாடுகள் எல்லாமே கடன் வாங்கி எல்லா நாடுகளும் கடன்கார நாடுகளாக இருக்கிறது. எதுக்கு கடன்கார நாடு? அதுக்கு கடங்கு ஐஎம்எஃப்புக்கு கடன்கார நாடாக இருக்குது. அது யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? போப்பு கண்ட்ரோலில். இப்பொழுதே அப்படி தான் இருக்குது, பொருளாதாரம் எல்லாம் கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் இப்பொழுது இந்துஸ் முஸ்லீம் இதோ எல்லா மதத்தாரும் எல்லா மதத்தாரும் வாடிகனில் போய் அவங்க ஜோம் பண்ணிட்டு வராங்க. வாடிகனில் அங்கே இன்டர் ரிலிஜன் எல்லா மதங்களும் வரலாம், எல்லா மதங்களும் இங்கே வந்து என்ன சொல்லலாம், இங்கே ஆராதனை செய்யலாம் என்று எல்லா மதத்தையும் போப் பிரான்சிஸ் வந்து எல்லாரையும் இன்வைட் பண்ணுகிறார். இன்டர் ரிலிஜன் அங்கே உருவாகியிருக்குது. அதாவது ஒன் ரிலிஜனை இங்கே கொண்டு வராங்க. ஒன் எக்கானமிக் பாலிசி வந்திருக்கிறது, ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் அது இன்னும் வரல. இப்பொழுது அவங்க கண்ட்ரோலில் இருக்குது, சீக்கிரமாக அவங்க கையில் வரும். மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படாத வரைக்கும் அது வெளிப்படாது என்று அறிந்திருக்கிறோம். ஆமேன். அதனால் நேபுகாத்நேச்சார் முதலாவது மிலிட்டரி கான்கோஸ்ட், பின்பு ரிலிஜியஸ் கான்கோஸ்ட், பின்பு எக்கானமிக் கான்கோஸ்ட். இந்த மூணு வரும் பொழுது தான் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட். இந்த மூணு ஒரு மனுஷன் கையில் வரும் பொழுது இதோ ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் உலகத்தில் வந்துட்டு அது வரப்போகுதுன்னு நமக்கு ப்ராபசி சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு நம்ம நிம்ரோத்தும் நேபுகாத்நேச்சார் இந்த ரெண்டு ராஜ்யங்களும் நமக்கு அடையாளமாக இருக்கிறது. ஹிஸ்டரி ரிபீட்டிங் இட்செல், சரித்திரமானது மறுபடியும் வருகிறது. ஜென்டைல் டெஸ்பென்சேஷன், இந்த புறஜாதிகளுடைய உலகம், புறஜாதிகளுடைய காலம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்றால் என்றைக்கு நேபுகாத்நேச்சார் எருசலேமை கைப்பற்றினானோ அப்பொழுதுலேருந்து ஆரம்பி, அதுலேருந்து ஜென்டைல் டெஸ்பென்சேஷன் ஆரம்பித்து விட்டது. இப்போ கிட்டத்தட்ட 2600 வருஷமாக ஜென்டைல் டெஸ்பென்சேஷன், புறஜாதிகளின் காலம் இருக்கிறது. உலகம் வந்து புறஜாதிகளின் காலத்தில் இருக்கிறது. அது எப்பொழுது முடிவடையும் என்றால் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டில் முடிவடையும். பின்பு அது எப்படி முடிவடையுங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். அதனால் அது அழிஞ்சு போகும். இது அதுதான் கடைசி ராஜ்யம், இந்த உலகத்தின் ராஜ்யம் கடைசி ராஜ்யம், ஆன்டி கிரைஸ்ட் பீரியடு. அது ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட், ஒரு மனுஷனுடைய ஆதிக்கத்தின் கீழ் இந்த மூணு காரியங்களும் வரும் பொழுது, கவர்மெண்ட்டு, ரிலிஜன், எக்கானமி இதெல்லாம் கையில் வரும் பொழுது உலகத்தின் லீடராக மாறுவார். அப்பொழுது நீங்கள் மேலே எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. ஹல்லேலூயா. அது எப்படி அது ரிப்பீட் ஆனதோ, நிம்ரோத் காலத்தில் இருந்தது, நேபுகாத்நேச்சார் காலத்தில் இருந்தது, அது எப்படி மறுபடியும் அது ரிப்பீட் ஆகுதோ அதே போல் தான் ஆவிக்குரிய காரியங்களும் ரிப்பீட் ஆகி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. முன் நடந்ததே இப்பொழுது நடக்குது. முதலாவது ஃபர்ஸ்ட் எக்ஸடஸ், இதோ மோசே மூலமாக ஃபர்ஸ்ட் எக்ஸடஸ் வந்தது. அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு அங்கே ஒரு ஸ்தலத்திலிருந்து, எகிப்திலிருந்து அவங்க கேனனுக்கு போனாங்க, ப்ராமிஸ் லேண்டுக்கு போனாங்க. அது ஃபர்ஸ்ட் எக்ஸடஸ். செகண்ட் எக்ஸடஸ் என்னென்னா, யூத மார்க்கத்திலிருந்து அவங்க பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவது. பரிசுத்தாவியை பெறுவது, நியாயப்பிரமாணத்திலேருந்து கிருபைக்கு வருவது. கிருபை ஜீசஸ் கிரைஸ்டாக இருக்கிறார். அதனால் நியாயப்பிரமாணத்திலேருந்து வார்த்தைக்கு வருவது, கிருபைக்கு வருவது. அங்கே ஒரு ஆவிக்குரிய பொசிஷனில் இருந்து இன்னொரு ஆவிக்குரிய பொசிஷனுக்கு வருவது செகண்ட் எக்ஸடஸ். நம்ம இன்னைக்கு தேர்ட் எக்ஸடஸில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம பரிசுத்தாவியை பெறுகிறோம். நம்ம பரிசுத்தாவியிலிருந்து நம்ம பாடி சேஞ்ச் ராப்சருக்கு மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். ஹல்லேலூயா. தேர்ட் எக்ஸடஸ், முதல் ரெண்டு எக்ஸடஸும் இதுக்கு பேட்டர்னாக இருக்குது. எது? மூன்றாம் யாத்திரைக்கு அது ஒரு பேட்டர்னாக இருக்கிறது. முதல் ஃபஸ்ட்டு எக்ஸடஸ் செக்ஷன் எக்ஸடஸில் நீங்கள் அதை வந்து உங்களுடைய லைஃப் அங்கே டேலி ஆகுமென்றால், மேட்ச் ஆகுமென்றால் நீங்கள் மூன்றாம் யாத்திரையில் இருக்கிறீங்கன்னு உறுதிப்படுத்த முடியும். ஆண்டவர் ஒரு பேட்டர்னை வச்சுருக்கார், ஒன்றுக்கு ரெண்டு வச்சுருக்கிறார். அதுதான் இந்த மூன்றாம் யாத்திரை, எல்லாத்த விட மகத்தான யாத்திரை. நீங்கள் எப்போ நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க? நான் தேர்ட் எக்ஸடஸில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவங்க எகிப்தை விட்டு போனது போல பாவையா பாவ ஜீவியத்தை விட்டு வந்திருக்கோம். அங்கே எப்படி அந்த த்ரீ ஸ்டேஜஸ் இருந்ததோ அதே போல் நான் அன்னைக்கு தட் ஸ்டேஜில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இதோ அவர்கள் நியாயப்பிரமாணத்துலேருந்து வார்த்தைக்கு வர வேண்டும். அதே போல் இன்னைக்கு நான் வந்து என்ன செஞ்சுருக்கிறேன் என்றால் அந்த சாபனத்துலேருந்து இன்னைக்கு வார்த்தைக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே குறைவான சத்தியத்துலேருந்து நம்ம நிறைவான சத்தியத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோம். ஆமேன். நம்ம கிரேஸில் வந்திருக்கிறோம். நம்ம நியாயப்பிரமாணத்தில் இல்லை. மூன்றாம் யாத்திரை என்னது? இப்பொழுது நம்ம பாபிலோனை விட்டு சாபனத்தை விட்டு வெளியே வந்து ஒரு ப்ராஃபிட்டை ஃபாலோ பண்ணி நமக்கு ஆண்டவர் ஒரு நியூ மெசேஜ் கொடுத்துருக்கிறார். அந்த வெளிப்பாடான செய்தியை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த செவன் தண்டர்ஸ் வந்து ரெவலேஷனாக இருக்கிறது. அது நமக்கு ராப்சரிங் ஃபெய்த்தை தந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு நாளில் நான் வந்து மேலே எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது இந்த மூன்றாம் யாத்திரை முடிவடைகிறது. நான் இப்பொழுது மூன்றாம் யாத்திரையில் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் கேட்குற பிரசங்கத்தை உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும். நீங்கள் அந்த ப்ராசஸில் இருக்கிறீங்களான்னு பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் ரேப்சரில் பங்கு பெற வேண்டும். அதனால் அருமையாகவே முன்னால் நடந்தது தான் இப்பொழுது நடக்கிறது. முன்னால் என்ன நடந்தது? நோவா காலத்தில் குளோபல் டிஸ்ட்ரக்ஷன் ஏற்பட்டது. உலகம் முழுசுமாக அழிந்து போனது. நாட் எ நேஷனல் திங், இட்ஸ் எ குளோபல் திங். Because the civilization that was built for 2000 years from Cain to Noah. இதோ அந்த நாகரிகமானது காயின்ல இருந்து நோவா வரைக்கும் வந்தது. அது 2000 years, 2000 வருஷமாக அது காயின்ல இருந்து நோவாவுக்கு வந்தது. அது ஒரு சாதாரண அழிவு அல்ல, அது ஒரு சாதாரண யுத்தம் அல்ல. அந்த காயின் என்ன செய்தான் என்றால் அக்ரிகல்ச்சர் வேர்ல்டை வந்து அவன் வந்து இண்டஸ்ட்ரியல் வேல்டாக மாற்றிவிட்டான். அவன்தான் பூமியை தோண்டி அங்கே இருக்கிற இரும்பை எடுத்து பட்டயத்தை செய்தான். அவன்தான் அங்கே இருக்கிற பித்தளை எடுத்து பாத்திரங்களை செய்தான், இசை கருவிகளை செய்தான். நம்ம 4வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். தூபால் காயின் வந்து அவ்விதமான காரியங்களை செய்தான். காயின் சந்ததியார் தான் பட்டணங்களை கட்டினார்கள், பில்டிங்கை கட்டினார்கள் என்று 4வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வேர்ல்டு சேஞ்ச் பண்ணிட்டான். வேர்ல்டு வந்து விவசாய உலகத்தை வந்து அவன் வந்து இண்டஸ்ட்ரியல் உலக தொழிற்சாலை மயமாக மாற்றிவிட்டான். பின்பு பாவம் அதிகமாக பெருகினது. பெருகும் பொழுது அட்டாமிக் அங்கே வெப்பன்ஸ் அவன் கண்டுபிடிக்க ஆரம்பித்தான். விஞ்ஞானம் வந்து உச்சக்கட்டத்தில் மாறினது. நோவா காலத்தில் உச்சக்கட்டத்தில் மாறி அவங்களுடைய அட்டாமிக் பவர்னால் பூமியினுடைய அச்சையே சரிச்சிட்டாங்க. பூமி நேராக சுற்றிக்கிட்டு இருந்தது. ஒவ்வொரு மாதத்துக்கும் 30 நாள், ஒரு வருஷத்துக்கு 360 நாள் இருந்தது. அவங்க அட்டாமிக் பவர் மூலமாக பூமியினுடைய ஆக்சிஸை சரிக்கும் பொழுது அங்கே குளோப் வந்து சாஞ்சிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கு. அதான் 365 கால் நாள் வந்து விட்டது. 4 சீசன் ஏற்பட்டு விட்டது. ஜலப்பிரளயம் வந்து விட்டது. எப்படி செய்தான்? அட்டாமிக் பவர்னால். பாருங்கள் உலகம் எப்படி சேஞ்ச் ஆகிட்டு பார்த்தீங்களா? காயின் சந்ததியார் உலகத்தையே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பின்பு கத்தர் என்ன செய்தார்? உலகத்தை அழித்து போட்டார். டிஸ்ட்ராய்ட் த எர்த். உலகத்தை அவர் அழித்து போட்டார். இந்த கடைசி காலத்தில் அது ரிப்பீட்டிங் ஆகிறது. ரிப்பீட்டிங் த சேம் ஹிஸ்ட்ரி. அதே சரித்திரமானது அது ரிப்பீட்டிங் ஆகிறது. நேஷனல் வார்ஸ். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் யுத்தம் நடந்தது. பின்பு என்ன ஏற்பட்டதா? 2 வேர்ல்டு வார் வந்தது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1914-18 வரைக்கும், இதோ செகண்ட் வேர்ல்டு வார் 1939-1945 வரைக்கும் செகண்ட் அது வேர்ல்டு வாராக மாறினது. இப்பொழுது உலகமானது தேர்ட் வேர்ல்டு வாரை எதிர்நோக்கியிருக்கிறது. அது வருமா? வரும் என்று சொல்லப்பட்டது. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு இனி எக்காலம் ஊத போகிற 3 தூதோட எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வெளிப்படுத்தல் 8வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். பின்பு வெளிப்படுத்தல் 11வது அதிகாரத்தில் 14வது வசனம் என்ன சொல்லுகிறது? 14வது வசனத்தை வாசிக்கலாம்.
2வது ஆபத்து கடந்து போயிற்று, இதோ 3வது ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது.
இதோ 2வது ஆபத்து கடந்து போயிற்று, 3வது ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. அதனால் 2 ஆபத்து சொல்வது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அங்கே ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் ஆதியாம் வெளிப்படுத்தல் 9வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. அந்த 2 வேர்ல்டு வார் முடிந்த பிறகு பலமுள்ள தூதன் இறங்கி வருகிறார். அதான் ஓப்பனிங் ஆஃப் த செவன் சீல். த மைட்டி ஏஞ்சல் டிசெண்டட் ஃப்ரம் ஹெவன். இப்பொழுது நீங்கள் அந்த பீரியடில் இருக்கிறீங்க. நீங்கள் செகண்ட் வேர்ல்டு வார்க்கும் தேர்ட் வேர்ல்டு வார்க்கும் மத்தியில் இருக்கிறீங்க. ரெண்டு ஆபத்துகள் கடந்து போய்விட்டது, ரெண்டு வேர்ல்டு வார் முடிந்து விட்டது, இதோ மூன்றாம் உலக யுத்தம் சீக்கிரமாக வருகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறது என்று சொன்னேன். ஹிஸ்டரி ரிபீட்ஸ் இட் செல்ஃப். இது இந்த உலக இந்த 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 டெக்னாலஜி இந்த சயின்ஸை வந்து தேர்ட் வேர்ல்டு வார் அழித்து போடும், முற்றிலுமாக அழிந்து போகும். ஹிஸ்டரி ரிபீட்ஸ் இட் செல்ஃப். சரித்திரமானது மறுபடியுமாக வருகிறது. அதனால் அதற்கு முன்னதாக இந்த உலகம் அழிவதற்கு முன்னதாக ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் வரும். அதான் ஒன் வேர்ல்டு ரிலிஜன், ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட், ஒன் வேர்ல்டு எக்கானமி. இந்த மூன்றும் ஒரு மனுஷனுடைய ஆதிக்கத்தின் கீழே வரும். அதை குறித்தும் பைபிளில் நமக்கு திட்டவட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது. அது கடைசி நேரத்தில் அது எப்படி வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், முதலாவது ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் வருகிறது. அந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டை பைபிளில் வாசிக்கும் பொழுது அந்த பத்து ராஜாக்கள் இருக்கிறார்கள். நீ கண்ட பத்து கொம்புகளும் பத்து ராஜாக்களும் அவர்கள் மிருகத்துடனே ஒரு மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் ஒரே யோசனையுள்ளவர்கள். இவர்கள் தங்களுடைய அதிகாரத்தையும் வல்லமையும் மிருகத்துக்கு கொடுப்பார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோட யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கத்தாதி கத்தர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட அவரோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். வெளிப்படுத்தல் 17:12-14 வரைக்கும் வாசிக்கலாம்.
நீ கண்ட பத்து கொம்புகளும் பத்து ராஜாக்களாம் இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட ஒரு மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார்.
இவர்கள் ஆட்டுக்குட்டியானவுடைய யுத்தம் பண்ணுவார்கள் சொல்லும்போது தான் தேர்ட் வேர்ல்டு வருது. இவர்கள் இந்த டென் கிங்ஸ் அங்கே ஒன்று சேருகிறார்கள். மிருகத்தின் மேலே கட்ட பத்து கொம்புகள். 17 முதல் சில வசனங்களில் வாசிக்கும் பொழுது அங்கே அந்த மிருகமானது பத்து கொம்புகளை உடையதாக இருக்கிறது. அது சிவப்பு நிற மிருகமாக இருக்குது. தூஷணமான நாமங்கள் எல்லா சாபனங்களும் எழுதப்பட்டிருக்குது. அதில் ஒரு பேர் தான் ஏஜி, இன்னொரு பேர் டிபிஎம், இன்னொன்று ஐபிசி, சிஎஸ்ஐ, இதை கத்தோலிக்கு எல்லாமே அந்த தூஷணமான நாமங்களால் அந்த மிருகம் அங்கே எழுதியிருக்கிறது. அந்த சிவப்பு நிற மிருகத்தின் மேல்தான் அந்த இஸ்ரி ஏறி இருக்கிறாள். அந்த இஸ்ரி தான் ரோம் உலகத்தை ஆளுகை செய்வது. தேர்ல்டு அங்கே கவர்மெண்ட் அங்கே வரப்போகுது. மூன்றாம் அந்த ராஜ்யம் அங்கே வந்து அந்த கடைசி ராஜ்யம் அங்கே தோன்றும். பத்து அந்த கிங்ஸ் அந்த யூரோப்பியன் கண்ட்ரி, இன்றைக்கி யூரோப்பியன் யூனியன் வந்திருக்குது. அந்த யூரோப்பியன் யூனியனோட கூட தான் இவங்க வந்து என்ஏடிஓ, நார்த் அட்லாண்டிக் டிட்டி, அதெல்லாம் ஒரு நாடுகள் ஒன்று சேர்ந்துருக்கிறது. அது கூட போயிட்டு இந்த உக்ரைன் சேருதுன்னு தான் இவ்வளோ யுத்தம் நடந்துச்சு. அது கூட அவன் சேர்ந்துட்டான்னா நமக்கு அது ரொம்ப சேலஞ்சாக இருக்கும், நமக்கு சவாலாக இருக்கும். அதனால் அங்கே சேர்ந்ததுனால சண்டைக்கு போய் இன்னும் சண்டை நிறுத்தலை. அதனால் இந்த டென் கிங்ஸ் இருக்கிறாங்க. இந்த டென் கிங்ஸ் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இன்னும் அது ஹோலி ரோமன் எம்பையர் மறுபடியும் வரும் என்று பிரதர் சொல்லியிருக்கிறார். அந்த ஹோலி ரோமன் எம்பையரில் உள்ள அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ், டென் கண்ட்ரீஸ், இவர்கள் வந்து அதான் பத்து கொம்புகள். இவங்க மிருகத்துடனே ஒரு மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல் அதிகாரம் பெற்றுக்கொள்கிறான்னா, ஒரு மணி நேரம் என்றால் இதை வந்து சிம்பிளாக எழுதப்பட்டிருக்கு. பைபிள் வந்து சிம்பிளாக எழுதப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் ஒரு மணி நேரம்னு அந்த கணக்கில் வச்சிடக்கூடாது. ஒரு மணி நேரம் வரைக்கும் ஒரு ராஜா இருக்குது அங்கே, ராஜ்ய பாரத்தை ஆள முடியுமா? அட்லீஸ்ட் ஒரு கொஞ்ச நாளாவது ஆளுகை செய்ய வேண்டாமா? ஆனால் அங்கே ஒரு மணி நேரம்னா அது ஒரு சிம்பிளாக எழுதப்பட்டிருக்கு. ஒரு மணி நேரம்னா ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டுன்னு அர்த்தம். இவங்க தங்களுடைய ராஜ்யத்தை ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டோடு இணைத்து கொள்வார்கள். அங்கே போப்பிவின் ராஜ்யத்தோடு, அந்திகிரிசுவோடு ராஜ்யத்தோடு இணைத்து கொள்வார்கள். தங்கள் ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார்கள். ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் ஏற்படுது தான், ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு தான் ஒரு மணி நேரம்னு போட்டிருக்கு. நான் சொல்கிறது முற்றிலும் பொருத்தமாக இருக்கிறது. அது பொருந்தக்கூடாது அல்ல, யாரும் அதை கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் வரப்போகுது. இன்னும் அந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் வரலை. அதான் அவங்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. அவர்கள் வந்து மிருகத்துடனே அவர்கள் இணையும் பொழுது ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டில் இணைவது தான் ஒரு மணி நேரம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கு. இல்லை, ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் they agree and be in one mind ore manasodu ore yosanaiyullavargal oru manasodu kuda one bell government ku anda 10 rajyangalum oppu kodukku illa mirugamanadu aaluga seiyum one world economy rome is prophesized to control the wealth of the world உலகத்தினுடைய வெல்த்தை வந்து அது கண்ட்ரோல் பண்ணும். சைனாட்ட அதிக வெல்த் இருக்கிறது, அவங்க அதிக பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ரஷ்யாட்ட வந்து அங்கே வெல்த் இருக்கிறது. இன்னும் பல நாடுகளில் வெல்த் இருந்தாலும் ரோமாபுரியில் இருக்கிற வெல்த் எங்கேயுமே இல்லை. எந்த கோயில்லையும் ரோமாபுரியில் இருக்க கோல்டு கிடையாது, எல்லா கோல்டும் அங்கே தான் இருக்குது. பல வந்து லட்சக்கணக்கான டன் கோல்டு அங்கே தான் இருக்கிறது. அதனால் மிருகத்துக்கு ஒப்பானவன் யார், அவனோடு எதிர்த்து நிற்கவன் யார், ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. அதனால் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் வரும்பொழுது பைபிளில் வெளிப்படுத்தலை பீஸ்டின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுது ஃபால்ஸ் ப்ராஃபட்டாக இருக்கிறான், முன்னால் வலு சர்ப்பமாக இருந்தான், பின்பு அவன் ஃபால்ஸ் ப்ராஃபட்டாக மாறுகிறான், அதன் பின்பு அவன் பீஸ்டாக மாறுகிறான். அவனுடைய மூணு ஸ்டேஜஸ், மூணு நபர் அல்ல, மூணு ஸ்டேஜாக இருக்கிறது. தேவன் மூன்று ஸ்தானத்தில் இருக்கிறார், பிதா குமாரன் பசுத்தாவி, அதே போல் சாத்தான் வந்து வலு சர்ப்பம் கள்ளத்தீர்க்கதரிசி மிருகம் என்ற ஸ்தானத்தில் இருக்கிறார். அல்ல மிருகமாக வரும்பொழுது ஒன் வேர்ல்டு எக்கானமியை கொண்டு வருவான். அல்ல இப்பொழுது இந்த ராஜ்யங்கள் எல்லாமே வந்து ஒரு மணி நேரம் அவங்களோட ராஜாக்கள் போல் அதிகாரம் பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டை குறிக்கிறது. அப்புறம் வெளிப்படுத்தும் விசேஷம் சொல்லுகிறது ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் வரப்போகிறது. எங்கே சொல்லியிருக்குது? வெளிப்படுத்தல் 17:12-14 வரைக்கும் வாசித்து பாருங்க, அங்கே சொல்லியிருக்கிறது. இதோ ஒன் வேர்ல்டு ரிலிஜன் வரும், எல்லாருமே அதை வணங்க வேண்டும் அப்படி என்று வரும். அது எங்கே பொழுதியிருக்கிறது? வெளிப்படுத்தல் 13:8 வாசிக்கலாம்.
உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள்.
இதோ இதான் ஒன் வேர்ல்டு ரிலிஜன். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாத பூமியின் குடிகள் எல்லாரும், பூமியின் குடிகள் எல்லாரும் தான் ஒன் ரிலிஜன். எல்லாரும் அதை வணங்க, எல்லாரும் வாடிகன் போவாங்க. எல்லாரும் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் வாடிகனில் போய் வர்ஷிப் பண்ண வேண்டும். ஏதோ என்ன சொன்ன ஒன் வேர்ல்டு ரிலிஜன் பைபிளில் எழுதி அது எப்படி நிறைவேறாமல் போகும்? அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு பிரசங்க பண்ணுறேன். ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட், ஒன் ரிலிஜன், பின்பு ஒன் எக்கானமிக் பாலிசி, ஒரே வந்து பொருளாதார கொள்கை, எல்லாருக்கும் ஒரே பணம், ஒரே பொருளாதார கொள்கை. அந்த பொருளாதார கொள்கையில் வரலன்னா நீங்கள் விற்கவும் முடியாது, கொள்ளவும் முடியாது. இப்போ சப்போஸ் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து, யூனியன் கவர்மெண்ட் வந்து 500 ரூபா நோட்டு செல்லாதுன்னா பாரு, நீங்கள் வச்சுருந்த என்ன பிரயோஜனம்? நீங்கள் வாங்க முடியுமா, விற்க முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. அதே போல் தான் வரப்போகுது. பேப்பர் மணி அபாலிஷ் பண்ணும் பொழுது அவன் வந்து என்ன செய்வான் என்றால், அந்த ஒன் எக்கானமிக் பாலிசியை கொண்டு வருவான். அதை குறித்து பைபிளில் எங்கே எழுதியிருக்கிறது? வெளிப்படுத்தல் 13:16-18 வரைக்கும் வாசிக்கலாம்.
அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும், அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது.
அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை தரித்துக் கொள்ளும்படிக்கும், அதன் முத்திரையாவது நாமத்தையாவது நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்கிறன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடி செய்தது. இதில் ஞானம் விளங்கு, புத்தியுடவன் அந்த மிருகத்தினுடைய லக்கத்தை கணக்கு பார்க்க கடவன், அது மனுஷனுடைய லக்கமாக இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. பாருங்கள், அங்கே வந்து ஒன் வேர்ல்டு எக்கானமிக் பாலிசி வந்துட்டு, நிம்ரோத் வந்துட்டான், நேபுகாத்நேச்சார் வந்துட்டான், அந்த இது ரிப்பீட் ஆகிறது. அதெல்லாம் ஒரு பேட்டர்ன், இது ரியாலிட்டி, கடைசியாக நடக்க போகிறது. இது வந்து ரொம்ப மேக்னிஃபைடு லெவலில் நடக்குது, ரொம்ப பெரிய அளவில் நடக்குது, இது வேர்ல்டு லெவலில் நடக்குது. இப்போ உலகத்தில் 700 கோடி மக்கள் இருக்கிறாங்க, அந்த மத்தியில் அது நடக்குது. அதுக்கு தான் ஆண்டவர் பைபிளில் இப்படிலாம் எழுதி வச்சிருக்கிறார். நீங்கள் ஒருவேளை இங்கே யாராலும் ஒருத்தர் நம்பாமல் போனாலும், இதை கேட்குற யாராலும் நம்பாமல் போனாலும், அதை பற்றி ஆண்டவருக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. அவன் நீங்கள் நம்பினான்னா நம்பாட்டான், அவருடைய வார்த்தையை அவர் நிறைவேற்ற போகிறார். இல்லை, ரோம் வில் கண்ட்ரோல் த வெல்த், த மிஸ்ட்ரி பாபிலோன், என்ன செய்யும் என்றால் அது ஜனங்களை பெர்சிக்யூட் பண்ணும். அது மக்களுக்கு உபத்திரத்தை, அதுக்கோ அதை வணங்காத யாவரும் கொலை செய்யப்பட வேண்டும். மிருகத்தையாவது அது சொருபத்தையாவது வணங்காமலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமல் இருக்க விற்கவும் கொள்ளவும் செய்ய முடியாது. அவை மிருகத்தின் சொருபத்தை வணங்காதவர்கள் யாவரையும் கொலை செய்யத்தக்கதாக அம்மிருகத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அந்த வந்து அந்த ரெண்டாம் மிருகத்துக்கு அங்கே சத்துவம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. வணங்காதவர்களை கொலை செய்ய முடியும். பவர் கண்டா அரசியல் பவர் வந்தால் அது தவறான மனுஷன் கையில் அந்த அரசியல் பவர் கிடச்சுன்னா யாரை நினச்சாலும் அரெஸ்ட் பண்ண முடியும், யாரை வேணாலும் பழி வாங்க முடியும். அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியும். இதுதான் வந்து உலகத்தில் நடக்கிற காரியம். பவர் அப்பார்ட் ஃப்ரம் கேரக்டர் இஸ் சாட்டானிக். ஒரு அந்த அரசியல் வல்லமை ஒரு மனுஷனுக்கு நல்ல கேரக்டர் இல்லாத மனுஷன் கையில் கிடச்சுன்னா அது சாட்டானிக்காக இருக்கும். பழி வாங்க முடியும், ரத்தம் ஆறாக ஓடும். அவ்விதமாக ரொம்ப மோசமானது இந்த பொலிட்டிக்கல் பவர். அதனால் அங்கே அவன் பற்றி பொலிட்டிக்கல் பவர் உடையவனாக இருக்கும் பொழுது உலகம் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் வரும்பொழுது ஒன் ரிலிஜனை கொண்டு வருவான். பின்பு என்னச்சா பொருளாதார கொள்கையை கொண்டு வந்து ஜனங்களை பெர்சிக்யூட் பண்ண முடியும். அதான் மகா உபத்திரவ காலம். நீங்கள் அந்த காலத்துக்கு தப்பும்படியாக தான் ஆண்டவர் இங்கே ஆண்டவர் பிரதர் பிரன்காம் மூலமாக ஒரு மெசேஞ்சர் மூலமாக நமக்கு வெளிப்பாடான செய்தியை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, என்னச்சா எல்லா ஜனங்களும் பாசைக்காரர்களும் ஜாதிகளும் எல்லாருமே அங்கே வருவாங்க. களைகள் கட்டப்படும். எதற்காக களைகள் கட்டப்படும் என்றால் சுட்டரிக்கப்படுவதற்காக அது கட்டப்படும். மத்தேயு 13:30
அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவர்களை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையின் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன்.
இப்பொழுது நம்ம ஹார்வெஸ்ட் சீசன்ல இருக்கிறோம். இந்த ஹார்வெஸ்ட் சீசனில் என்னென்னா முதலாவது களைகளை கட்டி அதை வந்து கட்டுகளாக கட்டுங்கள் என்ற பின்பு வந்து என்னால் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்க்க சொல்லப்படுது. அதனால் 2 groups ஆஃப் பீப்புள், ஒன்று டேஸ், இன்னொன்று வீட். களைகளும் கோதுமையும் இப்பொழுது இருக்கிறாங்க. நீங்கள் வந்து கோதுமையாக இருக்கிறீங்க, மெசேஜை பிலீவ் பண்ணாதவங்க, அல்லது நீ பேர்த் அடையாது, இங்கே இருந்து கூட யாராவது நீ பேர்த் அடையலைன்னா நீங்கள் களைகள். அது சுட்டரிக்கப்படுவது உங்களுடைய முடிவு. ஏன்னா நான் கொஞ்சம் கடினமாக சொன்னால் தான் உங்களுக்கு உணர்வு வரும். யாராயிலுங்க மனம் திரும்பாமல் இருந்து நீங்கள் உலகத்தில் மனம் போல ஜீவித்து கொண்டு நீங்கள் வந்து மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் யூ ஆர் சேஸ், நீங்கள் களைகளாக இருக்கிறீர்கள். இட்ஸ் எ ஹார்வெஸ்ட் டைம், பைண்ட் த டேஸ் ஃபஸ்ட்டு. முதலாவது களையை கட்டுங்கள், பின்பு கோதுமையை களஞ்சியத்தில் சேர்த்த பிறகு களையை சுட்டரிக்கும். முதல்ல களையை கட்டுறது, கட்டாக கட்டி வச்சிருக்கு, சுட்டரிக்கிறது கிடையாது. இந்த கோதுமையை கொண்டு களஞ்சியத்தில் சேர்த்த பிறகு தான் அதை சுட்டரிக்கணும். மணவாட்டி மேலே எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு தான் களைகள் சுட்டரிக்கப்படும். ஆனால் இப்பொழுது கட்டுகளாக அது கட்டப்பட்டிருக்கு. நீங்கள் யார், நாங்கள் ஏஜி சர்ச்சுக்கு போகிறோம், ஓஹோ அந்த பண்டலில் இருக்கீங்களா, சுட்டரிக்கப்படுவது தான் உங்களுடைய முடிவு. நீங்கள் யார், நாங்கள் டிபிஎம் போகிறோம், ஓஹோ நீங்கள் அந்த பண்டலில் இருக்கிறீங்க, இப்போ பண்டல் கட்டப்பட்டிருக்கு, ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறீங்க, நீங்கள் வந்து ராப்சருக்கு பிறகு சுட்டரிக்கப்படுவீங்க, எங்களை களஞ்சியத்தில் சேர்த்த பிறகு தான் உங்களை சுட்டரிப்பாங்க, இப்போ நீங்கள் கட்டாக கட்டி கட்டப்பட்டிருக்கிறீங்க. நாங்கள் பாஸ்டர்ஸ் மீட்டிங் போகிறோம், நாங்கள் வந்து ஓ களைகள் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் கட்டப்படுது. அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் வச்சாலே பிரச்சனை தான், குழப்பந்தான், அது களைகள் கட்டப்படுவது. ஹார்வெஸ்ட் டைம், பைண்ட் த டேஸ் ஃபர்ஸ்ட். முதலாவது களையை கட்டுங்க, ஒவ்வொரு பண்டலாக அது கட்டப்படுகிறது. ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவபொசல் ஜீவபொசல் பேரெழுதப்படாதவர்கள் எல்லாருமே களைகள் தான். டேர்ஸ் ஆர் தோஸ் நேம்ஸ் தேட் குட் நாட் பி பிளாட்டட் அவுட் ஆஃப் த புக் ஆஃப் லைஃப். அவங்க வந்து ஜீவபொசலேருந்து பேர் கிறுக்கப்பட்டவர்கள். 2 people இருக்காங்க, 2 species ஆஃப் பீப்புள் அங்கே இருக்கிறாங்க. ஒன்று சாட்டன் சில்ட்ரன், இன்னொன்று காட் சில்ட்ரன். ஒன்று வீட்டு, இன்னொன்று டேர். 2 families இருக்கிறாங்க. ஒருத்தர் தேவனுடைய முத்திரையை பெற்றவங்க, சீல் ஆஃப் காட். இன்னொருத்தர் வந்து மார்க் ஆப் அந்த ஆன்டி கிரைஸ்டை பெற்றவங்க. அதனால் அருமையான இப்பொழுது ரெண்டுக்கு சாத்தான் தன்னுடைய பிள்ளைகளை அறிவான், ஆண்டவரும் தன்னுடைய பிள்ளைகள் யார் என்று அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனங்களை அறிந்திருக்கிறார். ஆமீன். காயின் ஏபேலை நம்ம பார்க்கும் பொழுது 2 groups of people 2 அந்த கூட்டமான ஜனங்கள் அங்கே பிரிகிறார்கள். ஒன்று காயின் குரூப், இன்னொன்று ஏபெல் குரூப். ரெண்டு பேரும் காணிக்க கொண்டு வர்றாங்க. Adiyam 4:2 நம்ம 2 verses 5 வரைக்கும் வாசிக்கும் பொழுது காயின் வந்து சர்ப்பத்தினுடைய நேச்சர் உடையவனாக இருக்கிறான். பொல்லாங்கனால் உண்டாய்ந்து தன் சகோதரனை பகைத்த காயினை போல இருக்க வேண்டாம். அவன் பொல்லாங்கனால் உண்டானவன். காயின் வந்து அந்த சர்ப்பத்தினுடைய நேச்சரும் லூசிபருடைய நேச்சரும் உடையவனாக இருக்கிறான். சர்பன்டைன் நேச்சர் அவனுக்குள்ளே இருக்கிறது, அந்த சுபாவம் அவனுக்குள்ளே இருக்கிறது. லூசிபர் வந்து அந்த சர்ப்பத்துக்குள்ளே அவதாரமிட்டான். லூசிபர் இன்கார்னேட்டட் இந்த சர்பன்ட். சர்ப்பமானது ஏவாளை வஞ்சிக்கும் பொழுது காயின் அங்கே பிறக்கிறான். ஆமன் வந்து எப்படி இருக்கிறான் என்றால் அவன் பொல்லாதவனாக இருக்கிறான். ட்ரூத்தை வந்து லையாக மாற்றுறான். சர்ப்பமானது என்ன சொல்லுது, நீங்கள் சாகவே சாவதில்லை. உண்மையே பொய்யாக மாற்றுறான். ட்ரூத்தை வந்து பொய்யாக மாற்று. ஒன் காடுக்கு பதிலாக ட்ரினிட்டியை கொண்டு வருது. இரத்தத்தினாலே பாவம் வந்தது, மாம்சத்தினுடைய பாவம் வந்தது, அது பழத்தினாலே வந்தது. இதுதான் பொய் உபதேசம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானத்துக்கு பதிலாக பிதாகுமாரன் பசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம். இது ட்ரூத்தை வந்து பொய்யாக மாற்றுவது. ஆண்டவர் வந்து பசுத்தாவினாலே ஆளப்பட வேண்டும். ஃபைவ்ஃபோல்டு மினிஸ்ட்ரி மூலமாக இந்த சபை ஆளப்படணும். மனுஷனுடைய ஆளுகையை ஆர்கனைசேஷனை கொண்டு வரும் பொழுது அது தவறான உபதேசம். தலைமயிர் அவளுக்கு முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும் பொழுது அவங்க வந்து மேன்மேடு கவரிங் அந்த துணி முக்காடை கொண்டு வரும் பொழுது அது வந்து தவறான உபதேசம். ட்ரூத்தை வந்து ட்ரூத் இன் ட்ரூ லை, ட்ரூத்தை வந்து பொய்யாக மாற்றுவது. சேட்டன் அவிதமாக பொய்யாக மாற்றிதான் ஏவாளை வஞ்சித்து அவன் காயினை பெற்றுக்கொண்டான். ஈ வாஸ் த ஃபஸ்ட் ஃபால்ஸ் ப்ராஃபட். அந்த சர்ப்பமானது ஃபஸ்ட் ஃபால்ஸ் ப்ராஃபட்டாக இருக்கிறது. அவன் வந்து அவன் ஃபஸ்ட்டு அங்கே ஃபால்ஸ் டீச்சிங்கை கொண்டு வருகிறான். இன்றைக்கி ஜனங்கள் சத்தியத்தின் மேலே அன்பு இல்லாதனாலே அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் இந்த கடைசி கால சந்ததியில் அனுப்பியிருக்கிறார். இந்த கிறிஸ்தவர்களுக்கு அதை அனுப்பியிருக்கிறார். அவர்கள் சத்தியத்தை விட்டுவிட்டு பொய்யை விசுவாசிக்கிறார்கள். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லும் பொழுது எப்படி த்ரீ காட் வர்ஷிப்பை கொண்டு வருது? அது எவ்வளோ ஃபால்ஸ் டீச்சிங். அன்றைக்கு ஏவாளை வஞ்சித்தது போல இன்றைக்கு இருக்கிற சாவன சபைகள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. அவளுக்கு காரணம் சத்தியத்தின் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதை சொன்னால் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் அவங்க சாத்தானுடைய பொய்யை ஏற்றுக்கொண்டார்கள். ஏவாளை வஞ்சித்தது. அதே போல இன்னைக்கு சர்ப்பமானது சாபனத்தை எல்லாம் வஞ்சித்து வைத்திருக்கிறது. அவன் தன் சகோதரனை கொன்றான். அந்த காயினுக்கு சத்தியத்தை ஆண்டவர் சொன்னாலும் கூட அந்த சத்தியமானது உறுதியாக்கப்பட்டது. ஆபேலுடைய காணிக்கை மேலே ஃபயர் வந்தது, அதை அவன் கண்ணால் பார்த்தான். ஆனாலும் அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவன் அதின்படி செய்யவில்லை. ஏபெல் ஸ்லூ ஹிஸ் லேம், அவன் தன்னுடைய ஆட்டை பலி செலுத்தினான். ஏ மிஸ்ட்ரி ஆஃப் கல்வரி, அவன் ஆட்டை பலி செலுத்துவது கல்வரிக்கு அடையாளமாக இருக்கிறது. அவன் அப்பொழுது அவன் பலியின் மேலே ஃபயர் வருவது, அது வந்து அங்கே பேப்டிசம் ஆஃப் ஃபயர், ஹோலி ஸ்பிரிட்டுக்கு அடையாளமாக இருக்குது. கல்வாரியும் பெந்தகோசையும் அங்கே இருக்கிறது. ஆபேல் பலியில் அவன் பலி செலுத்துகிறான், அவன் பலியை அங்கே துண்டித்து வைக்கும் பொழுது ஃபயர் வந்து ஃபயர் கேம் டவுன் அண்ட் கன்சியூம் த சாக்ரிஃபைஸ், அது பலியை பட்சித்து போட்டது. அப்பொழுது ஆபேல் பார்க்குறான், உன்னை காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. காயின் பார்க்குறான், நம்ம காணிக்கை அங்கீகரிக்கல, அவன் காணிக்கை ஆண்டவர் அங்கீகரித்தார். அவன் வெளிப்பாடின்படி செய்திருக்கிறான், இவன் மூல அறிவின்படி செய்திருக்கிறான். அதுதான் என்ன செய்கிறந்தால் இப்பொழுது நம்மளுடைய மெசேஜ் சர்க்கிளில் இன்றைக்கி வந்து ஃபயர் ஆஃப் த ஹோலி கோஸ் இருக்கிறது. கல்வரி டேபர்நாக்கில் ஃபயர் ஆஃப் த ஹோலி கோஸ் இருக்கிறது. இங்கே வார்த்தை நிமித்தம் எழுப்புதல் இருக்கிறது, ஆனால் சோபன சபையில் மேலே அது இல்லை. அவங்க பேசுகிற வன்னிய பாசர் ஃபுல்லாக போலி, பெரிய பாசர். அவருடைய யூடியூப் மெசேஜை வந்து 46K 50K பார்ப்பாங்க. அவர் பேசுகிற அந்நிய பாசையை நான் வந்து ஒரு 10 நிமிஷம் கவனித்தேன். 2 நாளைக்கு முன்னால் அவருடைய அந்நிய பாசையை கேட்டேன், ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி தான் எல்லோரும் எல்லாம் பா 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 பான்னு தான் முடிகிறாங்க. எல்லோரும் எல்லா பெந்தகோசக்காரங்களும் ஒன்று போல தான் பேசுகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிடுறாங்க, சில வார்த்தைகளை அவங்களா ட்ரை பண்ணி கொஞ்சம் மாற்றிக்கிடுறாங்க. பெரிய பப்ளிக் பிளேஸில் யூடியூப்பில் அவங்க அந்நிய பாசை போகுது. 10 நிமிஷம் அந்த பாசர் பேசுகிறாரு, அந்த போதர் பேசுகிறாரு, அவர் பேசினதே தான் பேசிகிட்டே கிடக்கிறாரு. என்ன பிரயோஜனம் அதனால? அதே போல் மற்றவங்களும் அப்படி தான் பேசுகிறாங்க, எல்லாருமே ஒன்று போல தான், கோழி பரபரா குஞ்சு பரபராம்பாங்க, அதே மாதிரி தான் அவங்க பரபர பர 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 எல்லாம் முடிய சொல்ல இந்த பா இந்த பா 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 பான்னு தான் பேசுகிறாங்க. அது என்ன பாசு, அதனால் என்ன அர்த்தம் இருக்குது? எல்லார் அந்நிய பாசு நம்ம யூடியூப்பில் கேட்கலாம், பெரிய பெரிய பாசருடைய அந்நிய பாசு பாருங்க, அவங்க பரிசுத்தாய் பெற்றிருக்குன்னு நினைக்கிறாங்க, வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, பொய்யின் ஆவி அவளை வஞ்சித்திருக்கிறது. உண்மையான ஹோலி கோஸ் இந்த மெசேஜ் வந்து உண்மையான ஹோலி கோஸை கொண்டு வருது, இந்த ரெவலேஷன் உண்மையான ஹோலி கோஸை கொண்டு வருது. இந்த ரெவலேஷனை புறக்கணித்து விட்டு காயின் பலி செலுத்தின மாதிரி செலுத்தினா, அதெல்லாம் கல்வாரியும் அந்த பெந்தேகாஸையும் அங்கே ஆபேல் பலியில் பார்க்குறோம். ஆபேல் பலி செலுத்தும் பொழுது அது கல்வாரி, அவன் பலியின் மேலே அக்கினி வரும் பொழுது அது பெந்தேகாஸ், ரெண்டுமே அங்கே இருக்கிறது. அவன் அந்த அந்த பலியோடு தன்னை அடையாளப்படுத்துகிறான். அதே போல் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே பலியானார், அவரோடு கூட நாம் மரித்தோம், அவரோடு கூட அடையாளப்படுத்தும் பொழுது நமக்கு உண்மையான ஹோலி கோஸ் அங்கே வருகிறது. ஹல்லேலூயா. Then fire of God, the seal of God, அதுதான் seal of God ஆயிருக்கிறது. அங்கே அந்த அவன் வந்து காயின் அவன் அவ்விதமாக பலியை கொண்டு வரவில்லை, அவனை ஆண்டவர் புறக்கணித்தார். பின்பு அவனுக்கு என்ன சொன்னால், மிருகத்தின் முத்திரை கிடைக்க அவனுக்கு கொடுக்கப்பட்டது, அவன் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போனான். 15:16 வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொள்ளுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார்.
கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டான், மார்க் ஆஃப் தி பீஸ்ட், மிருகத்தின் முத்திரையை, அவன் முதலாவது மிருகத்தின் முத்திரையை தெரித்து கொண்டவன் இந்த காயின். அதன் பின்பு 16 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான்.
இதோ காயின் இங்க புறப்பட்டு நோத் என்ற தேசத்தில், தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி, இது அவன் வந்து தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகினான். டிபார்ட்டட் ஃப்ரம் த பிரசன்ஸ் ஆஃப் காட். பாருங்க, மிருகத்தின் முத்திரையை பெற்று விட்டு தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி விட்டான். ஈ வென்ட் அவே ஃப்ரம் த பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனான். அதன் பின்பு விலகி போய் என்ன செய்தான், அவன் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் வேர்ல்டை வந்து அவன் வந்து இண்டஸ்ட்ரியல் வேர்ல்டாக, டெக்னாலஜி சயின்ஸை கொண்டு உலகத்தையே மாற்றி விட்டான். பின்பு நோவா காலத்தில் வயலன்ஸ் அங்கே வந்தது, அங்கே வந்து என்ன சொன்னால், பூமியானது கொடுமையினால் நிறைந்தது. 11:6 வாசிக்கலாம்.
பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது, பூமி கொடுமையினால்.
இதோ பூமி கொடுமையினால் இருந்த இந்த காயின் சந்ததியார் பூமியை வந்து கெடுத்து போட்டார்கள். பெண் கொண்டும் பெண் எடுத்தும் இது என்ன, தாறுமாறாக ஜீவித்து, லிவிங் டுகெதர், எல்லா விதமான காரியங்களையும் செய்து, பின்பு கொடுமை வயலன்ஸ், பயங்கர வயலன்ஸாக உலகம் மாறிவிட்டது, பயங்கரவாதமாக மாறிவிட்டது, உலகம் பயங்கரவாதமாக மாறி கர்த்தர் பின்பு அழிச்சு போட்டார். அதனால் நியூ வேர்ல்டு ஆர்டர், புதிய உலங்கு திட்டம் அந்த நிம்ரோத்து கீழே அங்கே வந்தது. பின்பு அது வந்து அந்த நேபுகாத்நேச்சார் மூலமாக ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் வந்தது. தானியேல் தீர்க்கதரிசியை நம்ம பைபிளில் வாசிக்கும் பொழுது 4 கிங்டம்ஸை சொல்லுகிறார். 4 கிங்டம், முதலாவது பாபிலோனிய ராஜ்யம், அது சில 100 ஆண்டுகள் இருந்தது, பின்பு அழிஞ்சு போனது. மேதியனாகிய தரிய வந்து பாபிலோனை அழித்து போட்டு விட்டான். அதை பற்றி பேசணும்னா நேரம் இல்லை, 4 ராஜ்யங்களில் எல்லாமே இருக்குது. அதன் பின்பு மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வந்தது, அதுவும் சில 100 ஆண்டுகள் கழித்து அழிந்து போனது. அதன் பின்பு கிரேக்க ராஜ்யம் வந்தது, இப்பொழுது இருக்கிற ஈராக் வந்து அது பாபிலோனிய ராஜ்யம், ஈரான் வந்து மேதிய பெர்சிய ராஜ்யமாக இருக்கிறது. இப்பொழுது ஈராக் வந்து வல்லரசா, இப்பொழுது ஈரான் வல்லரசா இல்லை, அதனுடைய பவரெல்லாம் இழந்து போனது. ஒரு காலத்தில் அது வேர்ல்டு கிங்டமாக இருந்தது. அதன் பின்பு கிரீஸ், கிரேக்க ராஜ்யம் அலெக்சாண்டர் கொண்டார். இப்பொழுது கிரீஸ் வந்து உலகத்தில் வந்து திவாலாய் கிடக்கு. நீங்கள் ஒரு டிஃபன் சாப்பிடனாலும் ஒரு டீ குடிக்கனாலும் நிறைய எவ்வளோ பணத்தை கொண்டு போனால் தான் டீ குடிக்க முடியுமா அப்படி கேள்விப்பட்டேன். பணத்துக்கு வேல்யூவே இல்லை, அது திவாலாய் போச்சு. கிரீஸ் வந்து பேங்க்ரப்ட் ஆகிருக்கு. ஆனால் ஒரு காலத்தில் அது உலகத்தையே ஆளுகை செய்தது, அலெக்சாண்டர் மூலமாக உலகத்தையே ஆளுகை செய்தது. அதன் பின்பு ரோம் வந்தது. ரோம் என்ன செய்தது என்றால், அது சமுத்திரத்திலிருந்து வந்த மிருகமாக இருக்கிறது. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதுக்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் பத்து முடிகளும் அதன் தலையின் மேல் தூசணமான ஒரு நாமமும் இருந்தது. நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போல இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போல இருந்தது. அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போல இருந்தது. மிருகமானது தன்னுடைய பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாக காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொசமாக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் பதிமூணு அதிகாரம் ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் வாசிக்க முடியும். அல்ல, சமுத்திரத்துலேருந்து எழுந்த மிருகம் வந்து ரோம், நாலாவது ராஜ்யம், ஃபோர்த் கிங்டம். அதுக்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தது. ஞானமெல்லாம் இது மனம் இதிலே விளங்கும். அந்த ஏழு தலைகளும் ஏழு மலைகளாம், அவைகள் ஏழு ராஜாக்களாம். அவளில் ஐந்து பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றொருவன் இன்னும் வர வேண்டும். அவன் வரும்பொழுது கொஞ்சம் காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராதமாகிய மிருகமே எட்டாவதானும் அவன் ஏழிலிருந்து தோன்றுகிறவனுமாய் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதனால் ஏழு ராஜாக்கள் அங்கே ரோமாபுரியில் தோன்றினார்கள். பின்பு எட்டாவது ஒரு ராஜா வருகிறான். அதுதான் வந்து அதன் தலைகள். ஏழு தலைகள் வந்து ஏழு ராஜாக்கள். ஏழு ராஜாக்கள் யோவான் காலத்தில் அஞ்சு பேர் செத்து போயிட்டாங்க. ஒருவன் இருக்கிறான், இன்னொருத்தன் வரவேண்டியதாக இருக்கிறது. அந்த ராஜாக்கள் பேரெலாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால் எட்டாவது தான் ஆன்டி கிரைஸ்ட். அந்த தலை ஒன்று வந்து என்ன செய்கிறாங்க, ஏழு தலையில் ஒரு தலை வந்து சாவுக்கேதுவாய் காயப்பட்டது. ஆனாலும் சாவுக்கேதுவான காயமாற இந்த மிருகம் வந்து சொசமாக்கப்பட்டது. அந்த தலை சொசமாக்கப்பட்டதுனால் கிபி 476 ரோம ராஜ்யம் வந்து முடிவடைந்தது. அஞ்ஞான ரோமாபுரி, அந்த பேகன் ரோமாபுரி ஒரு முடிவுக்கு வந்தது. ஆனால் அது வந்து மறுபடியும் அதுக்கு உயிர் வந்து விட்டது. அந்த ராஜ்யத்துக்கு உயிர் வந்த அந்த தலை வந்து சொசமாக்கப்பட்டது. சாவுக்கேதுவான காயம் பட்ட அந்த தலையானது சொசமாக்கப்பட்டது. அது வந்து பேகன் ரோம் வந்து பேப்பல் ரோமாக மாறிவிட்டது. அதில் போப்புவின் ரோமாபுரியாக மாறிவிட்டது. அது 476 போப்புவின் ரோமாபுரியாக மாறிவிட்டது. அதனால் நீங்கள் பைபிளில் வாசிக்கும் பொழுது அந்த மிருகம் இப்பொழுதும் ஆளுகை செய்கிறது. அதுதான் ரோம், அதுதான் மிஸ்ட்ரி பாபிலோன் என்று சொல்லப்பட்டிருக்கு. மேலும் ரகசியம் மகா பாபிலோன், வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருக்கும் தாய் என்னும் நாம அவள் மேல் அவள் நெற்றியிலே எழுதியிருந்தது. அதான் மிஸ்ட்ரி பாபிலோன். அது இப்பொழுது ரகசிய மகா பாபிலோனாக, அது ஒரு எக்ஸ்லாக்ஸ்லிகல் அங்கே ரிலிஜனாக அது மாறியிருக்கிறது. அது மத சம்பந்தமான ராஜ்யமாக மாறியிருக்கிறது. இப்பொழுது அவர் அங்கே ஆளுகை செய்கிறார். ஆனால் பைபிளில் என்ன வாசிக்கிறோம் என்றால் அவங்க வந்து ஏழிலிருந்து அது எட்டு தோன்றுகிறது. ஏழு சீசர் ரோமாபுரியில் வந்தாங்க, பின்பு எட்டாவது தான் இந்த போப். அந்த ராஜ்யமானது நீடிக்கிறது. அவங்க என்ன சொல்லுகிறாங்கன்னா, வி ஆர் த சக்சஸர் ஆஃப் போப் பீட்டர் என்று சொல்லுவாங்க. முதலாவது வந்து போப் வந்து பீட்டர். அந்த பீட்டருடைய வம்சாவளி தான் நாங்கள். இப்போ 238 போப்பு வந்து இப்போ இருக்கிறார், பிரான்சிஸ் இருக்கிறார். அதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு போப் வந்து ரோம் பீட்டர். அந்த பீட்டர்லேருந்து நாங்கள் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் பைபிள் அப்படி போட்டிருக்கா? இல்லை. பைபிள் எப்படி போட்டிருக்குது, அந்த ஏழிலிருந்து தோன்றின எட்டாவது நாசமடைய போகிறவனாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அவன் எட்டாவதுவனும் ஏழிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாக இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. அவங்க வந்து சக்சஸர் ஆஃப் சீசர் என்று நம்ம கேட்போட்டிருக்கு. அந்த சீசருடைய வம்சாவளி தான். சீசர்கள் கொடூரமானவர்கள், யுத்தத்தை பயங்கரமாக செய்வாங்க, ஈவிரக்கம் இல்லாமல் கொன்று போடுவாங்க. அதனால் ரோமர்கள் யுத்தத்தில் ரொம்ப சிறந்தவர்கள். அவர்களை பீட் பண்ண யாரும் முடியாது. அவ்வளோ பொல்லாதவர்கள், கொடூரமானவர்கள். அந்த சந்ததியை சேர்ந்தது தான் இந்த போப். பைபிளில் ஏழாவதுலேருந்து எட்டாவதாக வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல். அந்த சீசருடைய வம்சாவளி அஞ்ஞான ரோமபுரி பேகன் ரோம் பிகேம் பேப்பல் ரோம். அதாக மாறி அது வேற ஒரு ஃபார்மாக, அது ரிலிஜியஸ் ஃபார்மாக சிலுவைக்கு பின்னாலே சாத்தான் ஒளிந்து கொள்ளுகிறான். இவ்விதமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் அவங்க என்ன சொல்ல, நாங்கள் பீட்டருடைய வம்சாவளின்னு சொல்கிறாங்க. அது வந்து முற்றிலும் தவறு, பொய்யாக இருக்கிறது. அது கடைசியாக அது வந்து ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டில் முடிஞ்சு கடைசியாக அது அழிந்து போகும் என்று வச்சுருக்கிறோம். அதனால் தானியல் நாலு மிருகங்களை குறித்து தான் சொல்லுகிறார். முதலாவது சிங்கம், ரெண்டாவது கரடி, மூன்றாவது அலெக்சாண்டர் ராஜ்யம் சிபிங்கி லெப்போர்டு, அதன் பின்பு என்ன பெரிதும் பயங்கரமான கொடிதான மிருகம் நாலாம் மிருகம் ரோம் என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த மூணு ராஜ்யங்களுடைய இது வந்து இந்த நாலா ராஜ்யத்தில் இணைஞ்சிருக்கிறது. அதான் நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல இருந்தது, அதன் கால்கள் கரடியை போல இருந்தது, அதன் வாய் சிங்கத்துக்கு ஒப்பாய். அந்த மூணு ராஜ்யங்கள் சிங்கம் கரடி அங்கே சிவிங்கி இந்த மூணு வந்து இதில் வந்து ஜாயிண்ட் ஆகிட்டு, இந்த நாலா ராஜ்யத்தில் ஜாயிண்ட் ஆகிட்டு, அது ரோம் ரோமில் வந்து அது ஜாயிண்ட் ஆகிவிட்டது. ரோம் வந்து போப்பல் ரோம் பேப்பல் ரோமாக இப்பொழுது இருக்கிறது. அதான் இரும்பு வந்து அது கால் வந்து இரும்பாக இருக்கிறது. அந்த இரும்பு வந்து பத்து டோஸ்குள்ளேயும் அந்த விரல்களுக்குள்ளேயும் போயிடுச்சு, பாதத்திலையும் போய் விரல்களுக்குள்ளேயும் போயிட்டு. இரும்பும் களிமண்ணுமான ராஜ்யம் எப்பொழுது இருக்கும் பொழுது இரும்பு எல்லா இடத்துலையும் போயிட்டு ரோம் இன்னைக்கு உலகம் முழுசும் இருக்கிறது. ரோம் வந்து அது வந்து சீசர்கள் மூலமாக ஆட்சி செய்யாதபடி இப்பொழுது ரோம் வந்து அது வந்து போப்பு மூலமாக ஆட்சி செய்யப்படுது. அதான் டிஃப்ரென்ஸு. அதான் அந்த ரோம் ஸ்பிரிட் வந்து இப்பொழுது எல்லா இடம் போயிட்டு நீங்கள் இன்றைக்கு பாதத்தின் நாட்களிலே இருக்கிறீர்கள். ஆனால் இங்கே வந்து ஃபிஃப்த்து பீஸ்ட் வந்து ஃபிஃப்த்து கிங்டம் அல்ல, ஃபிஃப்த்து பீஸ்ட் ஐந்தாவது மிருகம். வெளிப்படுத்தல் 13 பதினோராம் வசனத்தை வாசிக்கலாம்.
பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன், அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக ரெண்டு கொம்புகளுடையதா இருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது.
இதோ பின்பு இதோ பூமியிலிருந்து ஒரு மிருகம் எழும்ப கண்டேன், அதான் அமெரிக்கா. அது ரெண்டு கொம்புகளே உடையதா, எக்ஸ்லாசிக்கல் பவர் அண்ட் சிவில் பவர், ரெண்டு பவர் ரெண்டு கொம்புகளே உடையாது, வலு சர்ப்பத்தை போல பேசினது. அதனால் வாடிகன் என்ன செய்கிறது என்றால் அமெரிக்கா மிலிட்ரியை பயன்படுத்துகிறது தன்னுடைய காரியங்களை சாதிப்பதுக்கு. அமெரிக்கா மிலிட்ரியை அது பயன்படுத்துகிறது. அதனால் அருமையானவர்களே என்ன சொல்றால் இது ஃபிஃப்த்து பீஸ் ஐந்தாவது மிருகம். தானியேல் நாலு மிருகங்களை சொல்லியிருக்கிறான், ஆனால் வெளிப்படுத்தல் 13 இன்னொரு மிருகம் அங்கே ஆட் பண்ணுகிறது. சமுத்திரத்திலிருந்து வர்ற மிருகம் ரோம், ஆனால் பூமியிலிருந்து எழும்பின மிருகம் அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அது ரெண்டு கட்சிகளை உடையதாக இருக்கிறது, ரெண்டு கொம்புகளை உடையதாக இருக்கிறது. அது வந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது என்று நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். நேரம் குறைவாக இருக்கிறது, நான் வேகமாக முடிக்க வேண்டும். அதனால் நீங்கள் கவனிக்கும் பொழுது அது வந்து பைபிளில் எதுக்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் அந்த ஃபோர்த்து பீஸ் வந்து சமுத்திரத்திலிருந்து வந்தது. அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தெளிவான தண்ணீர்களை கண்டாய், இவர் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமாமே. 17:15 வசனத்தில் வாசிக்கிறோம், அநேக ஜனங்கள் அதாவது 124 மக்கள் அங்கே என்ன, அவ்வளோ மக்கள் வந்து கத்தோலிக்கில் இருக்காங்க, அதிக ஜனத்தொகை. அது ஜனங்கள் வந்து ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரர்களுமாமே. அதிலிருந்து திரளான தண்ணீர்கள் மேல் வீச்சிருக்கிறார். பூமியின் ராஜாக்கள் அவளோடு கூட வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் குழிகள் அவள் வேசித்தனமாகிய மதுவினால் வெறி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் கத்தோலிக்க மார்க்கத்தில் வெறி கொண்டிருக்கிறார்கள், அந்த உபதேசத்தில் வெறி கொண்டிருக்கிறார்கள். திரளான தண்ணீர் மேல் அவள் வீற்றிருக்கிறாள். அவள் கிரேட் ஹோர் என்று அழைக்கப்படுகிறாள். அவள் அக்கினினாலே சுட்டரிக்கப்படுவாள். நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளாலும் அந்த வேசியை பகைத்து அவளை பாலு நிர்வாணமாக்கி அவள் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டரித்து அவளை பச்சித்து போடுவார்கள். தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுவதற்கும் ஒரே யோசனைகளாக இருந்து தங்களுடைய ராஜ்யத்தை மிருகத்துக்கு கொடுக்கிறதுக்கு அவனுடைய இருதயங்களை ஏவினாள். நீ கண்ட இஸ்ரியானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜபாரம் பண்ணுகிற மகா நகரமே ஆம். எல்லாம் 10 கொம்புகளும் பின்பு அவளுக்கு விரோதமாக வருவார்கள். அவளுடைய மாம்சத்தை பசித்து அவளை வச்சித்து நெருப்பினால் சுட்டரித்து போடுவார்கள். தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேற வேண்டும், ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் வர வேண்டும், ஒன் மேன் ரூல் வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுவதற்காக ஒரே யோசனை உள்ளவளாக இருந்து தங்களுடைய ராஜ்யத்தை மிருகத்துக்கு கொடுப்பதற்கு அவருடைய இருதயங்களை ஏவினார் என்று இவ்வளோ அழகாக எழுதப்பட்டிருக்கு. அதனால் பாருங்கள், இப்பொழுது ஏஜ் ஆஃப் குளோபலிஷத்தை நம்ம எதிர்நோக்கியிருக்கிறோம். ஒன் வேர்ல்டு ஆர்டர் வரப்போகிறது. அதுதான் பைபிளில் நமக்கு எழுதப்படும், ஒன் வேர்ல்டு ரிலிஜியன், ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட், ஒன் எக்கானமிக் பாலிசி, அது வரப்போகிறது. எல்லா விதமாக இருக்கும் பொழுது பைபிளில் வந்து அந்த ஆகாப் ஜேசபெலுக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். ஆகாப் அமெரிக்கா, ஜேசபெல் வாடியன். வாடியன் அண்ட் வாஷிங்டன் அலையன்ஸ் ஏற்பட்டிருக்குது. அந்த மிலிட்ரி அவள் பயன்படுத்தி கொள்வாள். அந்த கிரேட் ஹோர் வந்து அந்த ரெண்டாம் அந்த ஐந்தாவது பீஸு அந்த ரெண்டு கொம்புகளுடைய மிருகத்தை பயன்படுத்தி கொள்ளும். தன்னுடைய காரியங்களை சாதிப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ளும் மிலிட்ரி பவரை அதை பயன்படுத்திக் கொள்ளும். அதனால் அருமையாளே, நம்ம அவிதமாக இருக்கிறோம், அவிதமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். ரிலிஜன்ஸ் ஆர் யுனைட்டிங். இப்பொழுது அவள் வந்து ஐடலேட்டரியை கொண்டு வந்து எல்லாரையும் கொலை பண்ணி போடுகிறார். யோசேபேல் அங்கே கொலை பண்ணி போடுகிறார். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்து கொள்கிறார். எலஜா வந்து ஒருவன் மாத்திரம் அங்கே தப்பித்து கொள்ளுகிறான், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் எலஜாவை அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. எலஜாவை வந்து அவன் வந்து அவள் வந்து ஒன்று செய்ய முடியாது. அந்த யேசபேல் ஒன்று செய்ய முடியாது. எலஜாவை ஆண்டவர் மேலே எடுத்துக்கொண்டார். ஆமீன். அதே போல் நம்ம மேலே எடுத்துக்கொள்வார். ஆன்டி கிரைஸ்ட் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. வரப்போகிற அந்த ராஜ்யமானது உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. நீங்கள் பாதுகாப்பான இடத்துக்கு, யேசபேல் கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு, சாத்தான் கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு செல்லுவார். ஆமீன். அல்ல, ஃபர்ஸ்ட் சீல் என்ன பார்க்குறோம், அவன் வந்து அவர் முதலாம் முத்திரை உடைத்த பொழுது, அவர் முத்திரை ஆட்டுக்குட்டியான முத்திரை உண்டை உடைக்க கண்டேன், அப்பொழுது நான்கு ஜீவன்கள் ஒன்று என்னை நோக்கி நீ வந்து பார் என்று இடிமுழக்க போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது ஒரு வெள்ளைக்குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் வெள்ளை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டு போனான். அதுதான் வந்து உலகமெங்கிலும் தன்னுடைய ரிலிஜனை பரப்புவது, ரிலிஜியஸ் கான்கொஸ்ட். அதன் பின்பு என்ன சொல்ற, அவர் ரெண்டாம் முத்திரை உழைத்த பொழுது ரெண்டாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவன் பூமியில் ஒருவரே ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவனுக்கு ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது. இது வந்து பொலிட்டிக்கல் கான்கொஸ்ட். ரெண்டாம் முத்திரை உலகத்தின் ராஜ்யங்களை கைப்பற்றுவது. அதன் பின்பு அங்கே வந்து பொருளாதாரத்தை கைப்பற்றுவது, எக்கானமிக் கான்கொஸ்ட். அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்த பொழுது மூன்றாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தன் தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார்கோதுமை என்றும் எண்ணெயும் திராட்சரத்தையும் சேதப்படுத்தாதே என்று நான்கு ஜீவன்கள் மத்தியிலிருந்து உண்டான ஒரு சத்தத்தை கேட்டேன். பாருங்கள், மூன்றாம் முத்திரை வந்து எக்கானமிக் கான்கொஸ்ட். தராசு பொருளாதாரத்தை குறிக்கிறது, அங்கே பிஸ்னஸை குறிக்கிறது, ட்ரேட் அண்ட் காமர்ஸ். அந்த பவர் அவன் கைப்பற்றுகிறான் மூணாம் முத்திரையின் காலத்தில். நாலாம் முத்திரை பொழுது அவர் நாலாம் முத்திரை உடைத்த போது நாலாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு மங்கின நிறம் உள்ள குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறியந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்களை கொலை செய்யும்படி அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லது பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினால் வார் கிரைன் நாசமாக போய்விட்டது. ஒரு மனுஷனுடைய இருதயம் சரியாக இல்லாததுனாலே ஒரு ராஜ்யத்தையே அழிச்சு போட்டுட்டான். அந்த பால்டிமிர் புட்டின் அவனுடைய இருதயம் மோசமாக இருந்ததுனாலே அவனுடைய இருதயத்தினாலே என்ன ஆனது, ஒரு ராஜ்யமே அழிஞ்சு போயிடுச்சு, உலகத்தின் பொருளாதாரமே வீழ்ச்சி அடைஞ்சு போச்சு. அதனால் பாருங்கள், இது கடைசி காலத்தில் பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் இது பூமியின் துஷ்டமிருகங்கள், சாவினாலும் பூமியின் துஷ்டமிருகங்கள், அதுதான் எபோலா, இதோ என்ன சொன்ன கொரோனா வைரஸ்ஸு, இன்னும் பல வியாதிகள், தொற்று வியாதிகள் உலகமே சம்பிச்சு போனது கொரோனா வைரஸ்னால். உலகமே லாக்டவுன் ஆகிப்போச்சு. எவ்வளோ பெரிய சூழ்நிலையை நம்ம சந்தித்து வந்திருக்கிறோம். ஒரு நாடு அல்ல, உலகமே அந்த கொரோனா வைரஸ்ஸு. அதை கண்ணால் பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். கண்ணால் பார்க்க முடியாத ஒரு சின்ன ஜந்து, ஒரு வைரஸ்ஸு உலகத்தையே பயங்காட்டிப்பிட்டு, அதெல்லாம் நம்ம சந்தித்து வந்திருக்கிறோம். இதை நாலாம் முத்திரை நிறைவேறுது. அதனால் நாலாம் முத்திரையில் அவனுக்கு மரணம் என்று பெயர். டெத் இஸ் ஸ்பெர்சனிஃபைடு. இதுப்போ வந்து மரணம் வந்து ஒரு மரணத்து ஒரு மனுஷனுக்குள்ளாக வந்திருக்கிறது. த்ரீ பவர்ஸ் யுனைடட் ஆகியிருக்கிறது. இதுதான் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட். இப்பொழுது நம்ம ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் வெளியரங்கமாக வர எதிர்நோக்கியிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு செவன் சீலை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக நான் சொல்கிற காரியம் என்னவென்றால், எல்லாத்துக்கும் அழிவு வருகிறது. அந்த அழிவு வருவதை இதை பென்காமி நல்லா சொல்லியிருக்கிறார், நமக்கு அருமையாக சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் பொறுமையாக காத்திருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். காட்ஸ் ப்ரொவைடட் வே ஆஃப் ஹீலிங் என்ற செய்தியிலே, த பைபிள் பெரிடிக்ஸ் தட் த லாஸ்ட் டே தட் தே வில் பி அ ஜாம் ஃபார் தட் டிசீசஸ் வில் பிரேக் அவுட் அப்பான் த பீப்புள். கடைசி காலத்தில் ஒரு ஜெர்ம் வார் வரும் என்று சொல்லியிருக்கிறார். நோய் கிருமிகளை பரப்பி நாட்டை அழிப்பது, உலகத்தை அழிப்பது, அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கிறது. பிரதர் பெர்னம் வந்து 1954 வருஷமே சொல்லிட்டார், த டிசீசஸ் வில் பிரேக் அவுட் அப்பான் த பீப்புள் அண்ட் வில் ஃபால் ஆன் எவ்ரி ஒன் விதவுட் த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். பரிசுத்தாவியை பெறாதவள் மேலே அது விழும் என்று அங்கே சொல்லியிருக்கிறார். அடுத்த செய்தி 60:5-22 அடாப்ஷன் 4 என்ற செய்தியில், த பைபிள் செட் தேர் இஸ் கமிங் எ டைம் வென் மென் வில் ராட் ரைட் இன் தேர் ஃப்ளஷ். ஜனங்கள் தங்களோட மாம்சத்தில் அழுவி போவாங்க, அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க, அழுவி போவாங்க. அண்ட் த புசர்ட்ஸ் வில் ஈட் ஆப் த கேர்காசஸ் பிஃபோர் தே ஈவன் டை. அவங்க சாகிறதுக்கு முன்னமே உயிர் இருக்க சொல்லே வந்து பருந்துகள் வந்து அவங்களுடைய மாம்சத்தை கொத்தி சாப்பிடும் என்று பிரதர் பெர்னாம் சொல்லியிருக்கிறார். அதன் பின்பு பிரதர் பெர்னாம் என்ன சொல்லுகிறார் என்று நம்ம வாசிக்கும் பொழுது, வாடிகன் மேலே ஒரு குண்டு போடும் பொழுது அது அழிஞ்சு போகும். 54 சொல்லியிருக்கிறார், த ரஷ்யன் எம்பையர் வில் ட்ராப் அன் ஆட்டம் பாம் ஆஃப் சம் ஷார்ட் ஆன் த வாடிகன் சிட்டி அண்ட் டிஸ்ட்ராய் இட் ஒன் அவர் தஸ் சே த லார்ட். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ரஷ்யன் எம்பையர் வந்து ஒரு பாம்பை ட்ராப் பண்ணும் பொழுது வாடிகன் பட்டணம் ஒரு மணி நேரத்தில் அழிஞ்சு போகும். அந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் ஒரு மணி நேரத்தில் அழிஞ்சு போகும் என்று அங்கே சொல்லியிருக்கிறார். அதன் பின்பு அமெரிக்காவை குறித்து அவர் 7 தரிசனத்தில் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த லாஸ்ட் 7th விஷன் வாஸ் வேரின் ஐ ஹியர்ட் மோஸ்ட் டெரிஃபிக் எக்ஸ்ப்ளோஷன். பயங்கர வெடிச்சத்தத்தை நான் கேட்டேன். அண்ட் ஐஸ் ஐ டர்ன் டு லுக், நான் அதை பார்க்கும்படி திரும்பின பொழுது, நத்திங் பட் டெப்ரிஸ் கிரேட்டர்ஸ் அண்ட் ஸ்மோக் ஆல் ஓவர் த லேண்ட் ஆஃப் அமெரிக்கா. அது பெரிய பயங்கர வெடிச்சத்தத்தை கேட்டேன். அது என்ன என்று நான் திரும்பி பார்க்கும் பொழுது பயங்கரமான என்ன சொன்னால் இடிபாடுகள், எல்லா இடம் இடிபாடு, அமெரிக்காவே இடிஞ்சு போகிறது. எங்கே பார்த்தாலும் பள்ளங்கள் குழிகள், அங்கே வந்து என்னென்னா டெப்ரிஸ் பள்ளங்கள் குழிகள் இருக்கிறது, ஸ்மோக் எங்கே பார்த்தாலும் ஸ்மோக். அமெரிக்கா அழிஞ்சு போகுது, கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போகுது. எப்படி பார்த்தீங்களா, ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் எப்படி போய் முடியுதுன்னு பாருங்கள். இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ அந்த புஸ்தகத்தை வாங்கி பூசி. வெளிப்படுத்தல் 10:8 வாசிக்கும் பொழுது, நான் மனத்திலிருந்து கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே போய் சமுத்திரத்தின் மேலும் பூமியில் நிற்கிற தூதுடைய வலதுகரத்தில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனத்தில் போய் அந்த புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அவன் நீ வாங்கி பூசி, உன் வாய்க்கு அது தேனை போல மதுரமாக இருக்கும், ஆனால் உன் வயிற்றுக்கு அது கசப்பாக இருக்கும் என்று சொன்னார். நான் தூதனுடைய கையிலிருந்து அந்த சிறு புஸ்தகத்தை வாங்கி புசித்தேன். அது என் வாய்க்கு தேனை போல இருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாசைக்காரர்களையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும் என்று சொன்னான். இப்பொழுது நீங்கள் அந்த புஸ்தகத்தை புசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் தீர்க்கதரிசனம் உரைத்து கொண்டிருக்கிறீங்க, என் டைம் மெசேஜை சொல்லி கொண்டிருக்கிறோம். எசேக்கியல் 2 கடைசி சில வசனத்திலையும் எசேக்கியல் 3 கடைசி சிலவசனத்திலையும் ஒரு நீட்டப்பட்ட கையை கண்டேன். அதில் ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. அதனால் எசேக்கியலை பார்த்து அங்கே கத்த சொல்லுகிறார், நீ கலகக்காரன் வீட்டை போல இருக்காத, நீ சொன்னதை கேளு, நீ அந்த புஸ்தகத்தை வாங்கி புசி, அது உன் வாய்க்கு தேனை போல இருக்கும். அது ஒரு ஷேடோ, இது வந்து பேட்டர்ன். எசேக்கியல் ஒரு ஷேடோ, ஜான் வந்து அங்கே ரியாலிட்டியாக இருக்கிறான். இன்றைக்கி நீங்கள் அந்த கடைசி கால மனவாட்டியாக இருக்கிறீங்க, இந்த புஸ்தகத்தை புசிக்கணும். அதுக்கு தான் காலையிலே மேலே எங்கள் பசங்க கேட்குறீங்க. நானும் எவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்குள்ளே இருந்து வந்துக்கிட்டே இருக்குது. நான் அந்த புஸ்தகத்தை புசிக்கிறேன், நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன், நீங்களும் புசிக்கிறீங்க, நீங்களும் தீர்க்க தரிசனம் உரைங்க. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய கார். அப்படி செய்தால் அந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டில் நீங்கள் சிக்க மாட்டீங்க, நீங்கள் மேலே எடுத்துக்கொள்வீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணும். எல்லாரும் ஜெபம் பண்ணும். one world government, one religion, one economic policy. உலகமே மாற்றப்படுகிறது. உலகத்தை எல்லாம் எல்லாம் மாற்றி அமைக்கப்படுகிறது. நியூ வேர்ல்டு வரப்போகுது. இப்பொழுது இருக்கிற உலகத்தின் கொள்கைகள், இப்பொழுது இருக்கிற உலகம் போகிற போக்கு முற்றிலும் மாற்றப்படும். காயின் எப்படி மாற்றினான்? அக்ரிகல்ச்சர் வேர்ல்டு அவன் வந்து இண்டஸ்ட்ரியல் வேர்ல்டாக மாற்றினான். உலகம் முற்றிலும் சேஞ்ச் ஆகும். அப்பொழுது நம்ம கண்ணியில் சிக்கிக்கொள்ளாதபடி, உலகமெங்கில் இருக்க மக்கள் மேலே அது ஒரு கண்ணியை போல வரும். நீங்கள் தப்பிக்கும்படி நீங்கள் இந்த புஸ்தகத்தை பூசிங்க, தீர்க்க தரிசனம் உரைங்க, இந்த வெளிப்பாட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார், வானம் பூமி அழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒழிந்து போகாது. வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகாது. அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட எல்லா வார்த்தையும் நிறைவேறும். மனவாட்டிக்கு அந்தவர் அதை சொல்லியிருக்கிறார். நம்ம புசித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அதிகமாக புசிங்க. இதோ அந்த புஸ்தகத்தை புசிக்கும் பொழுது அது உங்களை ராப்சருக்கு ஆயத்தப்படுது. அவன் சொல்லுகிறார், நீ கலக வீட்டுக்காரனை போல இராத, நீ அந்த புஸ்தகத்தை பூசி, நீ தீர்க்கதர்சன உரை என்று சொல்லுகிறார். அதே தான் ஆண்டவர் யோவானுக்கு சொல்லுகிறார். அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த புஸ்தகம் திறக்கப்பட்டிருக்கிறது. திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் அந்த பலமுள்ள தூதன் கையில் இருக்குது. நீ பலமுள்ள தூதன் கையில் போய் அந்த புஸ்தகத்தை வாங்கி பூசி. கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். அந்த புஸ்தகத்தை வாசித்தால் ஆசீர்வாதம். அதை புசிக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பாகமாக மாறும். அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஸோ கிரேட்டஸ்ட் பிளஸ்ஸிங் அது. தேவன் தம்முடைய சிந்தையை நமக்கு ரிவீல் பண்ணியிருக்கிறார். அதனால் எல்லோரும் கர்த்தருக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே சோத்ரம் ஆண்டவரே, துதிக்கிறம் ஆண்டவரே, சோத்ரம் ஆண்டவரே. இந்த பூமி வந்துருகி சாம்பல்லாகுமே, சிந்தித்து மனந்திருந்தி இந்த பூமி வந்து சாம்பல்லாகுமே, சிந்தித்து மனந்திருந்தி அவரை அன்றி சீக்கிர பரலோக பிதாவே, இம்மட்டமாக நம்முடைய சமுதலை காத்திருந்து நம்முடைய வார்த்தையை தியானித்திருக்கிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானிக்கும் பொழுது அது எங்களுக்கு அதிக ஆசீர்வாதம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கவர்களை கை கொள்வதும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன். அது எங்களுக்காகவே எழுதப்பட்டது. அது நடக்க போகிற சம்பவங்களை எழுதியிருக்கிறது. அந்த புஸ்தகம் சிம்பிள் ஃபார்மாக இருக்கிறது. எங்களுக்கு அது ரிவீல்டு வேர்டாக மாற்றியிருக்கிறேன். ஏழாம் தூதன் மூலமாக, அந்த ப்ராபர்ட் மூலமாக எங்களுக்கு இந்த ரெவலேஷனை கொண்டு வந்திருக்கிறீர். கர்த்தாவே, நாங்கள் இதை கேட்கும் பொழுது எங்களுக்கு ஆசீர்வாதம். எங்கள் வியாதிகள் நீங்கி போகட்டும், எங்களுடைய பிரச்சனைகள் நீங்கி போகட்டும், எங்களுடைய குழப்பங்கள் நீங்கி போகட்டும். எங்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை தருவீராக. இந்த புஸ்தகத்தை புசிக்கும் பொழுது உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டு. இது பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறீர். இப்பொழுது இந்த மாலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்ட எல்லாரையும் நீராசுவதி, அவனுடைய பிரயாரிக்கஸ் எல்லாத்துக்குமே பதில் அளிப்பீராக. எங்களை நீர் தாமே பாதுகாத்துக் கொள்ளும். மறுபடியும் நாங்கள் உடைய சமுதல கூடி வர கிருபத்தார். எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமே. தூக்கி எடுத்தார் எடுத்தாரே தம் கரத்தை நீட்சித்தாரே இவனுக்கு நானே மாயிமை நாரேசு க
கரத்தை நீட்டி ரட்சித்தாரே ஓ தேவனே.
கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.